நமஃ பரமரிஷிப்யோ நமஃ பரமரிஷிப்யா ஹரிஹி ஓம். அந்தராயதிமிரோபசாந்தே சாந்தபாவனமசிந்த்யவைபவம் தம் நரம் வபுஷி குஞ்சரம் முகே மன்மஹே கிமபி துந்திலம் மஹஹ. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரம் குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹம். ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினேம் வ்யோமவத் வியாப்த தேஹாய தக்ஷிணாமூர்த்தயே நமஹம். யஸ்யாந்தன்னாதிமத்யம் நஹி கரச்சரணம் நாம கோத்ரம் ந சூத்ரம் நோ ஜாதிர் நைவ வர்ணா ந பவதி புருஷோ நான பும்சம் ந ச ஸ்திரீ நாகாரம் நோ விகாரம் நஹி ஜனி மரணம் நாஸ்தி புண்ணியம் ந பாபம் தத்வம் நோ தத்வமேகம் சஹஜ சமரசம் சத்குரும் தம் நமாமி. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். மௌனவியாக்யா பிரகடித பரப்ரஹ்ம தத்துவம் யுவானம் வரிஷிஷ்டாந்தே வசத ரிஷிகணைராவ்ருதம் ப்ரஹ்மநிஷ்டைஹி ஆச்சாரியேந்திரம் கரகலித சின்முத்ரமானந்தமூர்த்திம் ஸ்வாத்மாராமம் முதிதவதனம் தக்ஷிணாமூர்த்திமீடே. வேதாந்தார்த்த விபாசகாயேதயே சாந்தாய சந்நியாசினே நானாவாதிநகேந்திர சங்கபவயே யோகீந்திரவந்த்யாய ச மோஹத்வாந்த திவாகராய பகவத் பாதாபிதாம் விப்ரதே தஸ்மை பாஷ்ய க்ருதே நமோஸ்து சததம் பூர்ணாய போதாத்மனே. அபார சச்சித் சுகவாரி ராஷேஹி யஸ்யோர்மி மாத்ரம் புவனம் சமஸ்தம் குஹாஹிதம் தம் ரமணம் கபீரம் சிந்தாவிஹீனம் ஹ்ருதி சிந்தயாமி. தேஹம் மிருண்மயவஜடாத்மகமஹம் புத்திர்ந தஸ்யாஸ்த்யதோ நாஹம் தத்ததபாவ சுப்தி சமயே சித்தாத்ம சத்பாவதஹ கோஹம் பாவயுதஹ குதோ வரதியா த்ருஷ்ட்வாத்மநிஷ்டாத்மனம் சோஹம் ஸ்பூர்த்திதயா அருணாச்சலசிவப்பூர்ணோ விபாதி ஸ்வயம். கருணாபூர்ணசுதாப்தே கபலிதகனவிஸ்வரூப கிரணாவல்யா அருணாச்சல பரமாத்மன் அருணோபவ சித்தகஞ்ச சுவிகாசாய த்வய் அருணாச்சல சர்வம் பூத்வா ஸ்தித்வா பிரலீனமேதச்சித்ரம் ஹிருத்யஹமித்யாத்மதயா நிருத்யசி போஹு தேவதந்தி ஹிருதயம் நாம அஹமிதி குத ஆயாதீத்யன்விஷ்யாந்தஃ ப்ரவிஷ்டயாத்யமலதியாம் அவகம்யஸ்வம் ரூபம் ஷாம்யத்யருணாச்சலத்வை நதீவாப்தௌ. த்யக்த்வா விஷயம் பாஹ்யம் ருத்தப்ராணேன ருத்தமனசாந்தஸ்த்வாம் தியாயன் பஷ்யதி யோகீ தீதிதிம் அருணாச்சலத்வை மஹீயம் தே. த்வய்யர்ப்பித மனசா த்வாம் பஷ்யன் சர்வம் தவாக்ருதிதயா சததம் பஜதே அனன்ய ப்ரீத்யா சஜயத்யருணாச்சலத்வை சுகே மக்னஹம். யஸ்மாஜ்ஜாதம் ஜகத் சர்வம் யஸ்மின்னேவ ப்ரலீயதே ஏனேதம் தார்யதே சைவ தஸ்மை ஞானாத்மனே நமஹம். ப்ரஜ்ஞானாம் சுப்ரதானைஹி ஸ்திரசரநிகரவ்யாபிபிர்வ்யாப்யலோகான் ಭುಕ್ತ್ವಾ ಭೋಗಾನ್ ಸ್ತವಿಷ್ಟಾನ್ ಪುನರಪಿ ಧಿಷಣೋದ್ಭಾಸಿತಾನ್ ಕಾಮಜನ್ಯಾನ್ ಪೀತ್ವಾ ಸರ್ವಾನ್ ವಿಶೇಷಾನ್ ಸ್ವಪಿತಿ ಮಧುರಭುಂ ಮಾಯಯಾ ಭೋಜಯನ್ನಹಂ ಮಾಯಾ ಸಂಖ್ಯಾತುರೀಯಂ ಪರಂ ಅಮೃತಂ ಅಜಂ ಬ್ರಹ್ಮಯತ್ತನ್ನತೋಸ್ಮಿ ಅರುಣಾಚಲ ಶಿರೋದ್ಭೂತ ಸಂಪ್ರದಾಯ ಪ್ರವರ್ತಕಂ ಕರುಣಾರ್ನವಮೀಡೇತಂ ರಮಣಾಖ್ಯಂ ಅಹಂ ಮಹಃ. ரமண பகவானுடைய உள்ளது நாற்பது கடந்த வருஷங்களில் 24வது பாடல் பர்யந்தம் முடிச்சிருக்கோம். அதானது ஜடவுடல் நான் என்னாது சச்சித்து உதியாது உடலளவாம் நானொன்று உதிக்கும் இடையில் இது சிஜடக்ரந்தி பந்தம் ஜீவன் நுட்பமெய் அகந்தை இச்சம்சாரமனம் என எண். அப்படித்தானே 24 தானே? பகவானுடைய உபதேசங்களில் உள்ளது 40 ரமணோபனிஷத் அப்படின்னே நாம் சொல்லுவோம். அருணாச்சலத்தையே பகவான் வந்து வேதப்பொருள் அப்படின்னு தான் சொல்கிறது. வேதாந்தத்தை வேறற விளங்கும் வேத பொருள் அருள் அருணாச்சலம். அக்ஷரமண மாலை அப்படியே பக்தி பாடலாக இருந்தாலும் உள்ளது 40க்கு வியாக்கியான அக்ஷரமண மாலை, அக்ஷரமண மாலைக்கு வியாக்கியான உள்ளது 40 மாதிரி இருக்கும். வேதாந்தத்தே வேறற விளங்கும் வேத பொருள். வேதாந்தத்தே அப்படின்னா உபனிஷத்தில் வேறற அபேதமாக அபிமானமாகிற வேறு அற்றுப்போகிறபடி விளங்கும் பிரகாசிக்கக்கூடிய பொருள் பிரம்மம். அந்த பொருளை அருணாச்சலம் அப்படின்னு பகவான் அழைச்சது. அந்த பொருளே தான் நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறதுக்கு வேதநாயகன், வேதபூஷணன், வேதமே உருவானவன் அப்படின்னு ரமண பகவானோட உருவத்துலேயும் வந்ததும். இந்த வேதநாயகன், வேதபூஷணன், வேதமே உருவானவன்கிறது ரமணஸ்துதி பஞ்சகத்தில் வர பாட்டு. பகவானை வந்து வேதமே உருவானவன் அப்படின்னு பாடு. எப்படி பசிக்கிறவாளுக்கு வந்து அன்னம் தேவையோ, வெளி விஷயமாக இருக்கிற ஒரு விழைவு இருக்கிறவனுக்கு அந்த வெளி விஷய ஞானம் தேவையோ, அந்த மாதிரியே வேதாந்தம் அப்படிங்கிறது வேதாந்த ஞானம். இப்போ பகவானை வந்து ஞானமே உருவமாக இருக்கிறதுனால பகவானுடைய உபதேசத்தை விளக்கி நமக்கு பகவானை எடுத்துக்க முடியாது. ஏன்னா பகவானே உபதேசஸ்வரூபமாகவே இருக்குது. உபதேசஸ்வரூபம்னா பகவான் வாயை திறந்து உபதேசம் பண்ண வேண்டாம். இந்த ரமணஸ்துதி பஞ்சகம் எப்படி பகவான் அருணாச்சல அக்ஷரமண மாலையோ, அந்த மாதிரி பகவானை பற்றி இருக்கிற அக்ஷரமண மாலை தான் இந்த ஸ்துதி பஞ்சகம். அதில் பகவானை நேரடியாக பார்த்த ஒரு பெரிய மகாத்மா, அவர் யாருன்னு யாருக்கும் தெரியாது. அஞ்சே நாள்கள் பகவான் முன்னாடி இருந்தார். அப்படி பகவானை அனுபவித்து எழுதியிருக்கார் அப்படிங்கிறது ஆசிரமத்தில் இருக்கிற பக்தாளுக்கு எல்லாமே பிரசித்தமாக தெரியும். அதில் ஒரு வார்த்தை பகவானை பற்றி அவர் சொல்கிறார், அசிபதத்து உருவானவன் அப்படின்னு. அது அந்த அந்த ஒரு ஒரு வார்த்தை பகவானுக்கு டெஃபினிஷன். பகவான் ரமணன் யாருன்னா அசிபதத்து உருவானவன் அப்படின்னு. அந்த ஒரு பதத்தை புரிஞ்சுக்கணுமானாலே வேதாந்தம் வேறற புரியணும். அசி பதம் அப்படின்னா தத்துவம் அசிங்கிறதுல, தத்து துவம் அசிங்கிறதுல, தத்துங்கிறது அந்த பிரம்மம். உபநிஷத்துலாம் படித்த வாழ்க்கெல்லாம் தெரிகிற பொருள், நமக்கு எட்ட முடியாத பொருளாக இருக்கக்கூடிய சத்தியம் ஞானம் அனந்தம் நித்தியம் அப்படிங்கிற அந்த பிரம்ம வஸ்துவை தத் அப்படின்னு சொல்கிறது. தத் பதம் நமக்கு தெரியக்கூடிய நம்ம பர்சனாலிட்டி, இந்த சரீரத்தோட மனசோட அஜ்ஞானத்தோட இருக்கிற இந்த ஜீவனை துவம் அப்படின்னு சொல்கிறது. வேதம் உபனிஷத்து என்ன சொல்கிறதுன்னா, இந்த துவம்பத வாட்சியமாக இருக்கிற ஜீவன் இருக்கேன், அதாவது நான், ஒன்றும் தெரியாதவனாக இருக்கிற இந்த ஞான் அஜ்ஞானியாக இருக்கிற இந்த நான், ஆண் பெண் அப்படிங்கிற ஐடென்டிஃபிகேஷனோடு இருக்கிற இந்த நான், இந்த நான் வந்து அகண்ட சச்சிதானந்தமாக மரணமில்லாத வஸ்துவாக நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வபாவமாக இருக்கிற அந்த பூர்ண வஸ்து தான் அப்படின்னு சொல்கிறது. இது கேட்குற போது ஒரு ஒரு தியரியாக படிக்கிற போது நமக்கு தோன்றது இது ரெண்டு எட்டவே மாட்டேங்கிறது. சூரியனும் ஒரு சின்ன ஒரு நைட் லேம்பு மாதிரி இருக்குது வித்தியாசம். அந்த உபனிஷத் பிரதீதமாக இருக்கிற அந்த பிரம்மம் வந்து சூரியனும் நம்மளாம் வந்து ஜீரோ வால்ட் பல்பு மாதிரி வித்தியாசம் தெரியறது நமக்கு இல்லையா கேட்குற போது. இப்போவே வந்து ரமண பகவான் நீங்களும் ஒன்று அப்படின்னு நம்ம சொன்னோன்னா எப்படி இருக்கும்? ஜென்ரலாக நம்ம நினச்சிட்டு பார்த்தா ரமண பகவான் நீங்களும் ஒன்று அப்படின்னு யாராவது உபதேசம் பண்ணினானா எப்படி இருக்கும்? இல்லை நம்ம தான் அப்படி அபிமானிச்சுட்டோம்னா தான் எப்படி இருக்கும்? ஆனால் வாஸ்தவமாக குரு நமக்கு முன்னாடி வரதே எதுக்குன்னாக்கா, துவமேவாகம் விசக்ஷ்வபோஹோ, நீ தான் நான்ப்பா, நான் தான் நீ, உனக்கு எனக்கு நடுப்பில் ஒரு எள்ளு வைக்கிறதுக்கு இருக்கிற இடம் கூட கிடையாது அப்படின்னு உபதேசம் பண்ணுறாராம் குரு. நனௌ பஷ்யந்தி கவயா சித்ரம் ஜாத்து மனாகபி, உனக்கு எனக்கு நடுப்பில் ஒரு எள்ளு வைக்க, பாக்கமிடமே பாக்குமிடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே அப்படின்னு ஒருத்தர் பாடினார். நீக்கிறதுக்கு கூட இடம் இல்லை, கொஞ்சம் கூட இடம் இல்லை. நீதான் நான், நான் தான் நீங்கிற அந்த மகாவாக்கியத்தை குரு உபதேசம் பண்ணுற போது ஏற்படக்கூடிய அந்த உணர்வு பிரத்யபிக்ஞம், இந்த ரெக்கக்னிஷன் ஆஃப் த செல்ஃப், அந்த ரெக்கக்னிஷன் இருக்கோ இல்லையோ, அது வந்து அசிபதத்து உருவானவன். அது குரு உபதேசம் பண்ணுற போது ஆச்சரியமாக அந்த துவம்பதம் அங்கிருந்து மறைஞ்சு போய்டுறது.
இந்த ஜீவ அகந்தை நான்கிற இந்த தன்மை, இந்த அகங்காரம், அதுக்கு இருப்பில்லாமல் கடத்துக்குள்ளே இருக்கிற ஆகாசம் மகாகாசம்தான். இதுக்கு சாஸ்திரம் நமக்கு புரிய வைக்கிற ஒரு பத்ததி, குடத்துக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸ் வந்து வெளியில் இருக்கிற ஸ்பேஸ்லேருந்து வித்தியாசம் இல்லையே. குடம் இருக்குங்கிறதுனால ஸ்பேஸ் ஒன்றும் குடத்துக்குள்ளே சின்னதாக படலை. அந்த மாதிரி இந்த சரீரம்ங்கிற ஒரு பரிமிதி இருந்தாலும் கூட இதுக்குள்ளே இருக்கிற இந்த ஜீவன் அப்படிங்கிற அந்த உணர்வை நாடி உணர்ந்தவனுக்கு இது வேற இல்லை, அகண்டமாக இருக்கிற ஈஸ்வரஸ்வரூபம் வேற இல்லைங்கிற அனுபவ பிரத்யபிக்ஞா, பிரத்யபிக்ஞா தான் வார்த்தை அதுக்கு, அந்த பிரத்யபிக்ஞா ஏற்படுறது. இந்த அனுபவம் பகவானை பார்க்குற போதே வருது அப்படின் தான் அவர் பாடியிருக்கார். அசி பதத்து உருவானவன், பகவானுடைய ஒரு கிளான்ஸ், பகவானுடைய ஒரு பார்வையே அந்த அசிபதத்தை, நீ பிரம்மங்கிற அனுபவத்தை, நீ பூர்ணவஸ்துங்கிற அனுபவத்தை, நீ இந்த அகங்காரம் இல்லை, அஜ்ஞானம் இல்லை, நீ பூர்ணமான முக்த நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வபாவம் பிரம்ம அப்படிங்கிற அனுபவத்தை கொடுக்கறதுங்கிறதுனால பகவானுக்கு வந்து அசிபதத்து உருவானவன் அப்படின்னு சொல்ல. பகவானுடைய உபதேசத்தோட சாரம் பூராவும் ஸ்துதி பஞ்சகத்தில் இருக்கு. பகவான் வாழ்க்கை பூரா பகவானை நேரடியாக பார்த்தவாளுக்கெல்லாம் இந்த அனுபவம் கொஞ்சமாவது ஒரு கிளிம்ஸாவது அது கிடச்சுட்டே இருந்தது. ஒரு ஒரு தீப்பொறியாவது அவள் ஹிருதயத்தில் விழுந்துட்டு இருந்தது. நீ வேற இல்லை, நான் வேற இல்லை, இதுதான் பகவானோட உபதேசமே. பகவான் பார்க்கிறதே அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். பகவானுடைய பார்வையே நீ வேற இல்லை, நான் வேற இல்லைங்கிற மாதிரி, இதுதான் ஞானியுடைய பார்வையே. எஸ்மின் சர்வாணி பூதானி ஆத்மைவ அபூத்து விஜானதா, யாருக்கு வந்து எல்லாரும் தன்னோட ஸ்வரூபமாகவே தெரியறாளோ. இது வந்து உபனிஷத்தில் படிக்கிற போது சாஸ்திரமாக இருக்குது, பகவானை பார்த்தவாளுக்கு அது பகல் வெளிச்சமாகவே இருக்குது. கங்குள் பகல் அற, இருட்டு ராத்திரி பகல் இல்லாமல் பிரகாசிச்சுருக்கிற பொருள். அப்படி பகவானை நேரடியாக பார்த்தவாளுக்கு அது ஒன்றும் சந்தேகம் இல்லாத வஸ்துவாகவே பிரகாசிச்சுன்னு. அந்த பகவான் நமக்கு சரீரத்தில் நமக்கு பிரத்யக்ஷமாக ஃபிசிக்கல் ஃபார்மில் தெரியாட்டாலும் பகவானுடைய சாநித்தியம் நமக்கு தெரியறது, பகவானுடைய உபதேசமாக இருக்கிற இந்த உள்ளது நாற்பதில் ஓரோ பாடல்லையும் ஓரோ வார்த்தையிலையும் அந்த அசிபதம் அப்படிங்கிறது. இப்போ இந்த ஹோமியோபதி கேப்சூலில் எப்படி எசன்ஸ் இருக்குமோ, ஒரு மெடிசினுக்குள்ளே எப்படி அந்த மருந்தோட எசன்ஸ் இருக்குமோ, அந்த மாதிரி இந்த உள்ளது நாற்பது ஓரோ பாடல்லையும் பகவானுடைய அந்த மகா வாக்கிய உபதேசத்தோட எசன்ஸ் அப்படியே ஊறி இருக்கு. ஒரு பக்தருக்கு பகவான் இப்படியே உபதேசம் கொடுத்தார், பகவானே எனக்கு ஒன்றும் புரியலையேன்னார். அவர் சொன்னார், எனக்கு ஒன்றும் நான் யார் விசாரம் பண்ண முடியலை, எனக்கு ஞானோபதேசம் ஒன்றும் எனக்கு புரிய மாட்டேங்கிறது. அப்போ அவர் பகவான் சொன்னார், நீ இந்த உள்ளது நாற்பதை பாடின்றே இரு, திருப்பி திருப்பி படிச்சுன்று, திருப்பி திருப்பி பாடின்று, முடிவில் வந்து அந்த வார்த்தைகள்லாம் மறைஞ்சு போய் அந்த அனுபவம் மட்டும் பிரகாசிச்சுருக்கும் அப்படின்னு. அந்த வார்த்தைகள்லாம் விழுந்து போயிடும், இந்த வார்த்தைகள் விழுந்து போயிடுங்கிறது கூட ரமணஸ்துதி பஞ்சகத்தில் இருக்குது. வாக்கிறந்து நிறைந்து நின்றதோர் வாக்கிய பொருள் ஆனவன், ரொம்ப அற்புதமான கிருதி அது ஸ்துதி பஞ்சகம். எப்படி ஒரு சத்குரு வந்து மகா வாக்கிய உபதேசம் பண்ணுறபோது, பழைய காலத்தில் சம்பிரதாயம் அப்படி தான், ரொம்ப பக்குவமாக இருக்கிறவா வேதாந்த சிரவணம் பண்ணி குரு சிஷ்ய சம்வாத ரூபமாக இந்த மகா வாக்கிய உபதேசம் பண்ணுற போது, ரொம்ப பக்குவமாக இருக்கிற ஒரு சிஷ்யனுக்கு அந்த வர்பல் மீனிங் படலை. வர்பல் மீனிங் முன்னாடி சொன்ன மாதிரி உதைக்கிறது, குரு வந்து நான் வேறு இல்லை நீ வேறு இல்லைன்னு சொல்கிற போது அது சரிப்பட்டு வரமாட்டேங்கிறது. நீயே பிரம்மம்னு சொல்கிற போது வெர்பல் மீனிங் சரிப்பட்டு வரல, வாக்கு இறந்து. அந்த வாக்கு இருக்கோ இல்லையோ, அந்த வேர்ட்ஸ் தே சிம்பிளி டிஸப்பியர், இவாபரேட். அப்புறம் என்ன மிஞ்சறதுன்னா, நிறைந்து நின்றதோர் வாக்கிய பொருள். அந்த வாக்கு அப்படியே மறைஞ்சு போய் அந்த வாக்குனால் குறிக்கப்படக்கூடிய வாக்கிய பொருள், அப்படின்னா மகா வாக்கிய பொருள், அதோடைய அனுபவம், அதோடைய உணர்வு இருக்கே, அந்த உணர்வு மட்டும் மிஞ்சி நிறைந்து நிற்கிறதான். அந்த மாதிரி அனுபவம், அந்த மாதிரி உபதேசம் எடுத்துக்கிற சிஷ்யன் இருக்கானே, அவனை பற்றி உபனிஷத் சொல்கிறது அவன் குருவை விட பெரிய ஆச்சரியங்கிறது. அப்படி உபதேசிக்கிற குரு ஒரு ஆச்சரியம், அந்த மாதிரி குருக்கிட்டேந்து அந்த உபதேசத்தை சாரதமமான விஷயத்தை முழுங்கிறதுக்கு ஒரு பவர் இருக்கு இவனுக்கு, இவன் ஒரு பெரிய ஆச்சரியம். ஆச்சரியோ வக்தா குஷலோசிய லப்தா. அந்த குரு வக்தா இருக்கானே அவன் ஒரு ஆச்சரியம். அந்த குருவோட வார்த்தையில் இருக்கிற மேலே இருக்கிறதையெல்லாம் விட்டுட்டு, குரு எந்த லாங்குவேஜில் பேசுகிறார், என்ன வெர்பல் மீனிங், அது கிராமட்டிக்கலி கரெக்டாக இருக்கா, அந்த மாதிரிலாம் பார்க்காம வாச்சியார்த்தத்தை விட்டுட்டு அதை லட்சியார்த்தம்னு சொல்லுவாள், அதோட எசன்ஸ் மாத்திரம் முழுங்கிறவன் இருக்கானே, அந்த சிஷியனை பார்த்து ஸ்ருதி வேதமே என்ன சொல்கிறதுன்னா, அவன் ரொம்ப சாமர்த்தியக்காரன், கட்டிக்காரங்க, குஷலோ சிலப்தா, ஆச்சரியோ ஜாதா குஷலானுசிஷ்டா. அவன் ஒரு பெரிய வண்டர், பெரிய ஆச்சரியம். அப்படி இருக்கிறத பகவான்கிட்ட இருந்தவாள்லாமே அவள் எல்லாம் ஒரு பெரிய பெரிய மலை. ஏன்னா பகவான் பேசாமையே அவள்லாம் கற்றுன்னுட்டான். சாதாரணமாக சிஷியர்கள்லாம் உபதேசம் பண்ணி கற்றுக்கிறவனே உபனிஷத் வந்து ஆச்சரியம் சொல்கிறது. பகவான்கிட்ட இருந்த அடியார்கள்லாம் உபதேசம் வெர்பலி இல்லாமையே கற்றுன்னுட்டான், மௌனத்திலேயே கற்றுன்னுட்டான், பார்வையிலேயே கற்றுன்னுட்டான். அப்போது அப்படி அந்த வாக்கிறந்து நிறைந்து நின்றதோர் வாக்கிய பொருள், அந்த வாக்கிய பொருள் தான் உள்ளது நாற்பது பூரா. உள்ளது நாற்பதில் வாக்கு இருக்குது, வாக்குனாக்க வேர்ட்ஸ், வேர்ட்ஸ் ஆர் தேர், பட் யூ அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் கான்டெம்ப்ளேட் தோஸ் வேர்ட்ஸ், தென் தோஸ் வேர்ட்ஸ் இவாப்பரேட் அண்ட் சம்திங் விச் இஸ் பீயிங் the implied meaning of those words, they remain there. Actually, that implied meaning is not created by those words, but that the implied meaning of those words is you yourself. Your very nature is being implied. So they simply indicate it. The moment you recognize that implied meaning reveals itself, it's not even revealing anew, but it's the revelation of the ever revealed. Eppovume prakashichindirukku, and the prakashichindirukkiradhu marai therai apdi velaga, and the irukkira porul thane thanaga velangiradhu. Idu ulladhu 40la oru periya vishayam, enna bhagavan vandu endha prakriyaiyum idhila sollala. உள்ளது நாற்பதை வந்து வேதாந்த பிரகரண கிரந்தம்னு பேச்சுக்கு நாம் சொல்கிறது உண்டு, ஆனால் வேதாந்த பிரகரண கிரந்தம் இல்லை உள்ளது நாற்பது. பிரகரணம்னாக்கா அதில் வந்து விவேகம், வைராக்கியம், சமம், தமம், உபரதி, ஸ்ரத்தா, சமாதானம், முமுக்ஷுத்வம், இதுக்கு அதிகாரி யார், இதில் விஷயம் என்ன, இப்படியெல்லாம் சொல்லணும். உள்ளது நாற்பதுக்கு அப்படி எப்படியும் சொல்ல முடியாது, ஏன்னா முதல் பாடல்லேருந்து முடிவு பாடல் வேற ஓரோ பாட்டும் பூர்ணம், ஒவ்வொரு பாட்டும் உபனிஷத்தாகவே இருக்குது. அதுக்கு ஒரு பிகினிங், இது வந்து பிகினர் பிகினிங் ஸ்டேஜ், அதுக்கப்புறம் இது செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஸ்டேஜும் கம்ப்ளீட் ஸ்டேஜ் தான், ஒவ்வொரு ஸ்டான்ஸாகவும் கம்ப்ளீட் தான், பூர்ணந்தான். அதில் கடந்த வருஷம் 24வது பாடல், ஜட உடல் நான் எண்ணாத்து. இப்போ வந்து நாம் உள்ளது நாற்பதில் சென்டருக்கு போகிறோம். உள்ளது நாற்பதில் உள்ளதுக்கிட்ட போகிறோம். அந்த பகவானோட டீச்சிங் உபதேசத்துக்கு ரொம்ப முக்கியமான அங்கத்துக்கிட்ட போக போகிறோம். அதுக்கு ஒரு பூர்வ பீடிகை மாதிரி 24வது பாடலில் பகவான் சொல்கிறது, ஜடபுடல் நான் எண்ணாது சச்சித்து உதியாது. ஏன்னா கவனிச்சுக்கணும், உடலளவாம் நான் ஒன்று உதிக்கும், இடையில் இது சிஜட கிரந்தி பந்தம் ஜீவன் நுட்பமை அகந்தை இச்சம்சாரம் சம்சாரம் மனம் எண். பதம் பதமாக பிரிச்சனும், இன்னும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். ஏன்னா இது வந்து சென்டர் தீம் பகவானோட டீச்சிங்கில், ஹிருதயஸ்தானம். அது கொஞ்சோண்டு சில விஷயங்களை ஒரு கொஞ்சம் அலசி பார்த்துக்கிறோம். பகவான் வந்து நான் யார் விசாரத்தை சொல்லியிருக்கு. இந்த நான் யார் விசாரம் பகவானுடைய ஸ்பெஷல் டீச்சிங். உள்ளது நாற்பதில் பகவான் வந்து நான் யார் விசாரத்தையும் சொல்லியிருக்கு. ஆனால் நிறைய பேர் வந்து நான் யார் விசாரம் வந்து ஞான மார்க்கம் அப்படின்னு சொல்கிறா. ஞான மார்க்கம்னு பொதுவாக நாம் சொல்கிறோமே தவிர ஞானம் மார்க்கமே இல்லை. ஞானம்ங்கிறது லட்சியம்தான். பேச்சுக்கு வந்து நாம் ஞான மார்க்கம் சொல்கிறோமே தவிர ஞானம்ங்கிறது நம்ம ஸ்வஸ்வரூபம். பகவானுடைய டாக்ஸ் வித் ரமண மகர்ஷி பார்த்தோம்னாக்கா, நீ இந்த சாதனையை பண்ணுன்னு ஒரு இடத்துல கூட பகவான் சொல்கிறதில்ல. நம்ம வந்து நான் யார் விசார சாதனைங்கிறோம். டாக்ஸ் வித் ரமண மகர்ஷி நீங்கள் பூரா படிச்சுன்னு வாங்கோ, நீ இவ்வளோ நாள் சாதனை பண்ணு அப்புறம் உனக்கு புரியும் அப்படின்னு ஒரு இடத்துல கூட பகவான் ஒரு மருந்துக்கு கூட எடுத்துக்காட்ட முடியாது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு 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 டிவைன் டிஸ்பிளே நமக்கு அந்த டாக்ஸ் பூரா பார்க்கலாம். பகவான் தான் அந்த பூர்ண நிலையில் இருக்கு. ஒரு சாதகன் போய் எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு புரியலை அப்படின்னு சொல்கிறான். பகவான் அவனை அப்படி பார்க்குற போது, பகவானை பொறுத்தவரை அங்கே அருணாச்சலம் தான் தெரிகிறது. அருணாச்சலம் நமக்கு புரியறதுக்கு சொல்லிக்கிறேன், பகவானுக்கு தன்னையே தான் அங்கே தெரியறது. பகவான் கொடுக்குற பதில் என்னென்னா, நீ பூர்ணமாக தானே இருக்கே, உனக்கு ஒன்றும் குறையே இல்லையே, நீ ஆத்மா தானே, நீ பறக்கவே இல்லையே, இல்லையே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்கிற போது, இந்த கஷ்டமாக இருக்குதுன்னு யார் சொல்கிறா பாரு, இந்த துன்பமாக இருக்குதுன்னு யார் சொல்கிறா பாரு, எனக்கு புரியலை பகவானே, எனக்கு புரியலை அப்படின்னு யார் சொல்கிறா பாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒரு செகண்ட் வேலை தான், முடிஞ்சு போச்சு. நீ பிடிச்சிண்டாயானால் இந்த கை நொடுக்கிற வேகத்தில் காரியத்தை கிரகிச்சுக்கலாம். டாக்ஸ் பூரா பகவான் வந்து தத்துவமசி தத்துவமசின்னு சொல்லிகிட்டே இருக்கு. நீ வேறு இல்லையப்பா, நான் வேறு. ஆனால் ரொம்ப சிம்பிள் இல்லையா? எல்லாருமே நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இந்த காலத்தில் வேகமாக நடையணும்னு நினச்சிக்கிறோம். பகவான்கிட்டே நிறைய பேர் கேட்குறா, எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேட்குறான். நம்ம மைண்டு எப்போவுமே ஒரு காரியம் பண்ண போனால் ஒரு கோர்ஸ், 10 நாள், 5 நாள், 1 வாரம் அப்படின்னுலாம் நினச்சிக்கிறோம். அதுக்கு வந்து சில சாஸ்திரங்கள்லாம் கொஞ்சம் கேட்டர் பண்ணுறது. ஏன்னா அப்படி பண்ணினா தான் நமக்கு ஒரு நம்பிக்கை வருங்கிறதுக்காகவே யோக வாசிஷ்டத்தில் ஒரு ஸ்லோகமே இருக்குது, நீ இந்த விசாரத்தை பண்ணினாயானால் தினைரேவ நோ மாசைஹி பிராப்னோஷீமாம் பராம்தியம் அப்படின்னு. நீ கொஞ்சம் நாள்லாம் பண்ண வேண்டாம், கொஞ்சம் மாதங்கள்லாம் பண்ண வேண்டாப்பா, கொஞ்சம் நாள் பண்ணினாயானாலே நீ பிரம்மஜானத்தை அடைஞ்சு விடுவாய் அப்படின்னு சொல்கிறது கேட்குறதுக்கு ரொம்ப சுகமாக இருக்கும். ஏன்னா தினைஹி அப்படின்னு சொன்னதுனாலே நமக்கு ஒரு 3-4 நாள், எப்படி 29 நாளுக்கு மேலே வராது. 27 நாளுக்கு, பிப்ரவரி ஒரு மந்த் எடுத்தனால 27 நாளுக்குள்ளே அடைஞ்சு விடலாம் அப்படின்னு தோன்ற போது மனசுக்கு இருக்கணுமானாலே டைம் ஸ்பேன் வேணும் இல்லையா. மனசின் அடையறதுக்கு இருக்குன்னு நம்ம நினச்சிக்கிறோம். அதை சாஸ்திரம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இக்னரன்ஸை சாஸ்திரம் ஒத்துக்கணும். அதுக்கப்புறம் நீ அடைஞ்சுடுவாயின்னு சொல்கிற போது ஒரு சந்தோஷம். ஆனால் பகவான் வந்து உங்களோட இக்னரன்ஸையே ஒத்துக்கலை, நீங்கள் இக்னரண்ட்டுங்கிறதே ஒத்துக்கலை, நீங்கள் அஜ்ஞானிங்கிறதே ஒத்துக்கலை, அஜ்ஞானம்ங்கிறது ஆத்மாவில் இருக்குங்கிறதையே ஒத்துக்கலை, ஆத்மாவில் பந்தம் இருக்குங்கிறத ஒத்துக்கலை, ஆத்மாவில் சம்சாரம் இருக்குங்கிறத ஒத்துக்கலை, ஆத்மாவில் காமமோ கோபமோ இருக்குங்கிறத பகவான் ஒத்துக்கலை, நீங்கள் ஆணு பொண்ணுன்னு பகவான் ஒத்துக்கலை, நீங்கள் பிறந்திருக்கேன்னு பகவான் ஒத்துக்கலை, உங்களுக்கு மரணம் இருக்குதுன்னு பகவான் ஒத்துக்கலை, உங்களுக்கு வார்த்தக்கியம் இருக்குதுன்னு பகவான் ஒத்துக்கலை, உங்களுக்கு ஏதாவது கர்மா உலகத்தில் பண்ணி தீர்க்கிறதுக்கு இருக்குதுன்னு பகவான் ஒத்துக்கலை, உங்களால் ஆத்மா அனுபவத்தை அடைய முடியும்னு பகவான் ஒத்துக்கலை. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பகவானை நீங்கள் பூர்ணர்னு ஒத்துண்டேளானால் பகவான் வந்து உங்களை வந்து அவர்கிட்டேருந்து அந்நியமாகவே ஒத்துக்கலை. அப்போ அவர்கிட்ட போய் நான் அஜ்ஞானின்னு அவர் எப்படி நம்ப முடியும்? அதுதான் பகவான் ஒரு இடத்துல சொல்லித்து எல்லாரும் வந்து என்னை ஏமாற்ற பார்க்குறா அப்படின்னு சொல்லித்து. அதான் பகவான்கிட்ட போய் நாம் ஞானத்தை அடைய போகிற போது பகவான் சொல்கிறது நம் பகவானை வந்து நம்மளாம் ஏமாற்ற பார்த்துட்டுருக்கோமா. நாம் அவளுக்கு ஒரு முறை தத்துவமசின்னு சொன்னால் அவள் ஒரு 10 முறை நம்மக்கிட்ட அதத்துவமசின்னு சொல்கிறா அப்படின்னு, திருப்பி நம்மளை ஏமாற்ற பார்க்குறா அப்படின்னு. அதனால தான் ஒரு இடத்துல சொல்கிறது நீ நடிக்கிறேங்கிறது பகவான், யூ ஆர் ஓன்லி ப்ரிட்டெண்டிங் அப்படின்னு, ப்ரிட்டென்ஷன். இது ஞானியுடைய நிலை. பூதவஸ்து விஷயம் அப்படின்னு இருக்கக்கூடிய வஸ்து, அந்த வஸ்துவை போதனம் பண்ணுறது தான் வேதாந்தம். அதனால் ஞானம்ங்கிறது மார்க்கம் இல்லை. ஆனால் ஞானத்துக்கு முன்னாடி 2 ஸ்டேஜ் இருக்குது. ஒன்று வந்து கர்மா, இன்னொன்று வந்து உபாசனை. இந்த உபாசனையை வித்யா அப்படின்னு உபனிஷத்துலலாம் சொல்கிறது. வித்யா அப்படின்னு பேர், வித்யான்னா ஞானம் நிறைய பேர் நினச்சிக்கிறான். வித்யாங்கிறது உபனிஷத்தில் உபாசனான்னு அர்த்தம். அந்த உபாசனையில் எல்லா ஞான மார்க்கங்களுக்கும் சுத்தமான ஸ்ரோதஸுகளுக்கு எல்லாமே அதோடான ஒரு ரகசிய வித்யை இருக்கும். இப்போ பாகவதத்தில் அதோடான ஒரு வித்யை இருக்குது. உபனிஷத்தில் நிறைய வித்யா இருக்குது. அந்த மாதிரி பகவானோட டீச்சிங்கில் ரகசியமாக ஒரு வித்யா இருக்குது. அந்த வித்யையை தான் பகவான் ஹிருதய வித்யா அப்படின்னு கூப்பிட்டது. அந்த வித்யையை இந்த சம்பிரதாயத்துக்குள்ளே வந்தால் தான் புரிஞ்சுக்க முடியுமே தவிர, வெளியிலேருந்து ஒருத்தருக்கு பார்த்தா இது என்னதுன்னு வெளிப்படவே வெளிப்படாது. அந்த வித்யா வந்து எந்தெந்த குரு பரம்பரை இருக்கோ அந்தந்த பரம்பரைக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ரோதஸ். அது உபாசனா விஷயம். ஞானம்ங்கிறது பொது, ஞானங்கிறது எல்லாருக்கும் சமானம். இந்த உபாசனா விஷயமாக இருக்கிற வித்தியில் பகவான் மர்மத்தை தொடக்கூடிய ஒரு வித்தியை. இந்த அருணாச்சலத்துக்கே பகவான் ஒரு பேர் போட்டது மர்மஸ்தலம் அப்படின்னு சொல்லிது. இந்த அண்ணாமலை என்னதுன்னா மர்மஸ்தலம். மர்மம்னாலே தெரியுமோ இல்லையோ, இந்த சரீரத்தில் ஏதாவது ஒரு மர்மம், நிறைய மர்மங்கள் உண்டு. இந்த மர்ம வித்யானே உண்டு. இந்த சண்டை போடுறவாள்லாம் கற்றுப்பாளாம். அது சில இடத்துல பார்த்து மெதுவாக அவன் தொட்டுட்டா போகிறோம், இவன் அப்படியே விழுந்துடுவான் கீழே. அந்த மாதிரி ஒரு மர்மம் பாகவதத்தில் இது ஒரு வார்த்தை வருது. பூதனை வந்து கிருஷ்ணன்கிட்ட வரா பால் கொடுக்கறதுக்கு. கிருஷ்ணன் வந்து பூதனையை பிடிச்சுட்டு பால் குடிக்கிற போது ஜீவ மர்மணி பீட்யமானா அப்படின்னு சொல்கிறது. பகவானோட ஸ்பர்ஷம் வந்தவுடனே அவளுக்கு என்னாச்சான்னா ஜீவ மர்மணி, அகில ஜீவ மர்மணி. ஜீவனாலே அகந்தே தான். இந்த அகந்தை எங்கெங்கே பூந்து ஒளிஞ்சுட்டு இருக்கோ அதோட சென்டரில் போய் இவன் வாய வச்சான் அப்படின்னு. அதனால தான் அவள் கத்த ஆரம்பிச்சுட்டாளாம், சா முஞ்ச முஞ்ச அலமிதி பிரபாஷினி நிஷ்பீட்யமானா அகில ஜீவ மர்மணி. நிஷ்பீட்யமான அகில ஜீவ மர்மணி. அதனால் மர்மம் அப்படின்னாக்கா சென்டர், ஒரு சீக்ரெட் சென்டர். நமக்குள்ள ஒரு மர்மம் இருக்குது. நம்மளோட பெரிய மர்மமே நம்ம அகந்தே தான், அகங்காரம்தான். நமக்கு நல்லது வர்றதும் கெட்டது வர்றதும் எல்லாமே அந்த மர்மத்தை தொடர போது தான். நம்மளை ஸ்துதிச்சா சந்தோஷம் வருது, ஏன்னா அந்த மர்மத்தை தொடர்றதுனால. நம்மளை நிந்திச்சா துக்கம் வருது அந்த மர்மத்தை தொடர்றதுனால. பேப்பர் படிக்கிற போது ரெண்டும் வரல, ஏன்னா அந்த மர்மத்தை தொடவே இல்லை. யாரோ செத்து போகிறா, யாருக்கோ நல்லது வருது, யாரோ மினிஸ்டர் ஆகினா, யாருக்கோ ஆக்சிடெண்ட் வருது, ரெண்டு என்ன தொடாததுனால சுகதுக்கே சமேகத்துவான்னு காத்தால நியூஸ் பேப்பர் படிக்கிறோம் இல்லையா. நியூஸ் பேப்பரில் நமக்கு வர துக்கமும் சீரியஸாக அஃபெக்டே பண்ணலை, ஏன்னா இன்டென்ஸான கலாமிட்டிஸ் இல்லையா. இப்போ கேதாரில் நடந்தது, ஹிமாலயத்தில் நடந்தது, ரொம்ப லாகவமாக நாம் பேசுகிறோம். அதுவே வந்து நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவ யாராவது அங்கே இருந்தாலானால் மர்மத்தை தொட்டுக்கணும். நம்மளே அங்கே இருந்தோமானா யாரையெல்லாம் பின்னால் தள்ளிண்டு தப்பிச்சுக்கணும்னு பார்த்துட்டே இருப்போம் இல்லையா. அப்போ அந்த மர்மம், இட் மேக்ஸ் ஆல் த டிஃபரன்ஸ். அந்த மர்மத்தை தான் பகவான் இந்த பாடலில் சொல்கிறார். மர்மம் பார்த்துங்கோ, அந்த மர்மம் தான் ஸ்பிரிச்சுவல் சென்டர். அதை தொடலைன்னா நம்ம சாதனையெல்லாம் ஒர்க் பண்ணவே பண்ணாது. அதை வந்து அப்படியே பூத்தா போல் வச்சுண்டு நம்ம ஜபம் பூஜை தியானம் எல்லாம் பண்ணிகிட்டு இருப்போம். என்ன பண்ணினாலும் இந்த உள்ளே இருக்கிற இந்த பேய் இருக்கே எல்லாத்தையும் சாப்பிட்டுடும். அந்த அகந்தையே பகவான் இங்கே காட்டி கொடுக்குறார். நான் அப்படிங்கிறது பாது, அந்த நான்கிறது ஜடவுடல் நான் என்னாது. இந்த ஜடமான சரீரம் இருக்கோ இல்லையோ, அது வந்து நான் அப்படின்னு சொல்லுமா? சில பேருக்கு அந்த லெவலில் போய் காட்டி கொடுத்தா தான் அது புரியும். ஒரு முஸ்லீம் குரூப், அவள் வந்து பகவானை பார்க்க வரா, இது டாக்ஸில் இருக்கு. அவளுக்கு என்னெல்லாமோ பகவான் சொல்லி கொடுத்து பார்க்கறது, புரியவே மாட்டேங்கிறது. நான் இந்த சரீரம்தான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ லாஸ்டில் பகவான் சொல்கிறது, இறந்து போன அப்புறமும் நீ இந்த சரீரம்தானோ, இறந்து போன ஜடம் பிடம் அது நான் அப்படின்னு சொல்லுமோ அப்படின்னு கேட்குறது. மெதுவாக அந்த இடத்துல வரபோது அவன் பிடிச்சிக்கிறான். இப்போது இந்த சரீரத்துக்குள்ள நான் அப்படின்னு ஒன்று உதிக்கிறது இல்லையா, உதிச்சு அடங்கிறது. ஃபஸ்ட் லெவலில் நாம் அதை ஒத்துக்கணும். தூங்குகிற போது லயமாகிறது, ஜாக்கிரத்தில் உதிக்கிறது, சலிக்கிறது, மூவ் ஆகிறது, எல்லாம் அதை அஃபெக்ட் பண்ணுறது. ஜடவுடல் நான் என்னாது, ஜடவுடலுக்கு வந்து நான்கிற துடிப்பு கிடையாது, ஸ்பூர்த்தி பல்சேஷன், அதுதான் மர்மம். ஜடவுடல் நான் என்னாது, பகவானுடைய பார்வை எப்பவுமே இந்த மர்மத்தில் தான். அதனால் பகவான் வந்து ஞான பார்வை சந்நிதி முறை பூரா முருகனார் சுவாமி திருக்கண்ணோக்கம்னே பாடினார் நிறைய இடத்துல. ஏன்னா அந்த பார்வை வந்து இந்த அகந்தையை பார்த்து அகந்தையை பொய்ன்னு சொல்லக்கூடியன ஒரு பார்வை. அந்த பார்வையில் சில சமயத்தில் கோபம் வந்துடுத்துனா யாரை பகவான் பார்க்குறாரோ அவளுக்கு தாங்கிக்கவே முடியாது, ஏன்னா மர்மம், மர்மத்தை போய் அஃபெக்ட் பண்ணிவிடும். வாரணாசி சுபலக்ஷ்மி அம்மான்னு ஒரு பக்தர் இருந்தா, அந்த அம்மா ரொம்ப சாத்வி, சின்னத்திலேயே விதவையானவா, மலையில் இருக்கிற போதே பகவானை வந்து பார்த்தவா. அவள் பல இடங்கள்லையும் சுற்றி பகவான்கிட்ட வந்து பகவானை பார்த்து அப்படி ஒரு ஈடுபாடு வந்தது. அவள் தான் ரொம்ப ஒரு பல கேள்விகளில் பகவான்கிட்ட ஒரு கேள்வி அவள் கேட்டது, பகவானை ஆத்மாங்கிறது ஜோதி உருவாக இருக்குமா இல்லை உணர்வு உருவாக இருக்குமா, அதோட உருவ என்ன அப்படின்னு பகவான்கிட்ட கேட்குறா. பகவான் அவளுக்கு பதில் கொடுத்தது, ஆத்மா இந்த உருவாக இருக்கும் அந்த உருவாக இருக்குங்கிற எல்லா எண்ணத்தையும் விட்டு இருந்தால் எது இருக்கோ அதுதான் ஆத்மஸ்வரூபம். இந்த அம்மா வந்து ஒரு நாளைக்கு மீதி இருக்கிற பக்தாள் வழியாக பகவான்கிட்ட மாட்டின்ட்டான். எப்படி மாட்டின்டான்னா, பிரசித்தமான இன்சிடெண்ட் தான், எல்லாருக்கும் தெரியும். பகவானுக்கு சவனப்பிராசம் மருந்து கொடுக்கணும் அப்படின்னு வைத்தியன் சொல்லியிருக்கான். ஆனால் எதுவுமே பகவானுக்கு தனியாக கொடுக்க முடியாது. எதை கொடுத்தாலும் டிவோட்டீஸ்க்கு எல்லாம் கொடுக்கணும். மருந்தும் எல்லாருக்கும் கொடுக்க முடியுமா? ஆனால் பகவானுடைய சமதர்ஷித்வம் அப்படி இருந்தது. ஆசிரமமே தான் இருந்தது, பக்தாலே தான் இருந்தது, அண்ணாமலையே தான் இருந்தது. அதனால் எதுவுமே தான் தனியாக எடுத்துக்காது. இந்த லெட்டர்ஸ் ஃப்ரம் ரமணாசிரமிலே நீங்கள் பார்க்கலாம், சவனப்பிராசம் கொண்டு கொடுக்குறா, நன்னா இருக்கு ஓய் அப்படின்னு, எல்லாருக்கும் கொடு அப்படின். இந்த பகவான் உபயோகப்படுத்தின வார்த்தையெல்லாம் இந்த லெட்டர்ஸ் வந்து தெலுங்கில் வந்து அப்புறம் தமிழம் எல்லாம் வந்தது. முதல்ல வந்து மாதவி அம்மான்னுட்டு ஒரு மலையாளி அம்மா, அந்த அம்மா வந்து இதை மலையாளத்தில் பகவான் உபயோகப்படுத்தின தமிழ் வார்த்தையெல்லாம் போட்டு ஒரு புஸ்தகம் போட்டிருந்தா. இப்போ அது கிடைக்கிறதுக்கு இல்லை அந்த புக்கு. அதில் நன்னா இருக்க எல்லாருக்கும் கொடு அப்படிங்கிறது. அப்போ இவர் சொல்கிற அந்த இதெல்லாம் இப்போ கொஞ்சம் டிலீட் ஆகிடுது. பகவான் இப்படி எதுவும் சாப்பிடாமல் இருக்கேன், அரபிந்தோ ஆசிரமத்தில் பாருங்கோ, வேறு சில ஆசிரமங்கள்லாம் காட்டி அங்கெல்லாம் வந்து அவள்லாம் அத்தியாத்மமாக இருந்தாலும் அவள்லாம் நல்ல பக்ஷணமெல்லாம் அவளுக்கு கொடுக்குறா, பால் பதாமெல்லாம் கொடுக்குறா, பகவான் தான் இங்கே ஒன்றும் சாப்பிடாமல் இருக்குது அப்படிங்கிறது. அப்போ பகவான் சொல்லிடுறது அவளுக்கெல்லாம் லட்சம் லட்சம் இருக்கு ஓய், எனக்கு என்ன இருக்குது, நான் பிச்சைக்காரன், என்னுடைய குடும்பமும் பெரிய குடும்பம் அப்படிங்கிறது. நான் தனியாக சாப்பிட முடியுமா? என்னோடய குடும்பமும் பெரிய குடும்பம், அதனால் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இருக்கிற ஸ்டோரி என்னென்னா, சுவாமிக்கு நல்லதுன்னா எல்லாருக்கும் நல்லது, அப்போ எல்லாருக்கும் கொடு. பகவான் தன்னை எப்பவுமே சுவாமி தான் சொல்லிக்கும், சுவாமிக்கு நல்லதுன்னா எல்லாருக்கும் நல்லது, எல்லாருக்கும் கொடு. இந்த சவனப்பிராசத்தை சாப்பிட்ற இலையில கொஞ்சம் 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 போடுறதுக்கு அரேஞ்ச் பண்ணி இந்த சுப்பலக்ஷ்மி அம்மா மாட்டின்னு விட்டான். ஏன்னா இவா வந்து சிந்தை பண்ணலையா என்ன தெரியலே, அவ சொல்லிவிட்டா எல்லாரோட இலையிலையும் கொஞ்சம் கொஞ்சோண்டு போட்டுட்டு பகவானோட இலையில கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்படி போட்டு விடுங்கோன்னு சொல்லி அனுப்பினான். அந்த அம்மா அதில் இருக்கிற டேஞ்சர் தெரியாமல் பண்ணி அப்படி பண்ணி பகவானோட இலையில துளி அதிகமாக விழுந்துருச்சு. ஒரு பார்வை பார்த்து தான் பகவான், அந்த பார்த்த பார்வை அதுவே போகும் பார்த்து, ஏன்னா இப்போ நல்லா நல்ல சங்கீதம் ஆஸ்வதிக்கிறவாளுக்கு ரொம்ப அனுபவிச்சுட்டு இருக்கிற போது ஒரு அபஸ்வரம் வந்து தானா அவளுக்கு அவளை கொல்லற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சர்வசமத்துவத்தில் இருக்கிற ஞானிக்கு எங்கேயாவது ஒரு ஸ்பெஷாலிட்டி வரபோது அவளை சரீரன்னு போதனை பண்ணுற மாதிரி தானே அது அவளை பொறுத்த வரைக்கும். அதுவே ஒரு பெரிய அபஸ்வரம் தான். அதை பார்த்துட்டு இருந்த பகவான் இந்த வாராணசி சுப்பலக்ஷ்மி அம்மாவை பார்த்து, சுப்பலக்ஷ்மி அம்மா என்ன போட்டிருக்கே தெரியுமா, விஷம் அப்படின்னு. விஷம் அந்த வார்த்தையை விட போச்சு. அந்த அம்மா வச்சுட்டு போயிட்டா, அதுக்கப்புறம் நாலு நாளைக்கு ஜுரம் அந்த அம்மாவுக்கு. அந்த பார்த்த பார்வையில் நாலு, அந்த சிவன் மூணாவது கண்ணை திறக்கிறதுலாம் சொல்லுவோமே, அது என்னன்னா நம்ம ஒரு அந்த பார்வை பகவானுடைய பார்வையே மர்மத்தில் தான். அந்த மர்மத்தில் வந்து பார்த்த பார்வை இருக்கோ இல்லையோ அஃபெக்ட் ஆகிடுது குரு. அதனால தான் நயன தீக்ஷாங்கிறது அதுதான். அந்த மர்மத்தில் இந்த சில இன்ஜெக்ஷன்லாம் வந்து டைரெக்டாக வெயினில் போடுறாளே இல்லையா, சில இன்ஜெக்ஷன்லாம் டைரெக்டாக வெயின்லாம் கொடுக்குற மாதிரி, என்ன என்ன சொல்லுவாதுக்கு, இன்ட்ரா வெயினஸ் இல்லையா, அந்த மாதிரி இது டைரெக்டாக இன்ட்ரா ஈகோ இன்ஜெக்ஷன், நேரடியாக ஈகோலேயே போய் படுறது, டைரெக்டாக அகம் அகத்துலேயே போய் தான் படுறதே தவிர, அந்த ஞானத்தோட இன்ஜெக்ஷனை வந்து அகத்தை நீக்கி ஸ்வரூபத்தை கொடுக்குறது, அக உருவத்தை அகங்காரத்தை நீக்கி ஸ்வரூபானுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பார்வை பகவான்கிட்ட. அதனால் இங்கே பகவான் இந்த பாடலில் ஜட உடல் நான் என்னாது, இந்த ஜடமான சரீரம் வந்து நான் அப்படின்னு சொல்லலை இல்லையா, அதுவே ஒரு பெரிய இன்சைட். நமக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவிவிக்தமாக இருக்கோம். நாம் சரீரம் நான் அப்படின்னு பிரித்தே தெரியலை, சரீரமே நானாக இருக்குது. முதல்ல பகவான் காட்டி கொடுக்கறத தான் நாம் பார்க்குறோம். இந்த நான்னு சொல்கிற துடிப்பு தேகத்திலேருந்து வரலை அப்படிங்கிறதே ஒரு பெரிய இன்சைட், அது பெரிய இன்சைட் இல்லையா? அது அதுவும் இன்னும் பிரித்து சொல்கிற போது எல்லாருக்குமே ஒரு பெரிய இன்சைட். ஏன்னா கை இல்லாதவாளை நாம் பார்க்குறோம், கால் இல்லாதவாளை பார்க்குறோம். முதலெல்லாம் அந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் கொடுத்துட்டு இருந்தேன். கை ஆம்பியூட்டேட் பண்ணவா, கால் ஆம்பியூட்டேட் பண்ணவா, ரெண்டும் இல்லாதவா, அவளுக்கும் நான்கிற துடிப்பு வந்து ஒன்றும் குறையலையே. இன்றைக்கி வந்து இன்னமும் பெரிய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது. ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன், கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன், லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன், எதையெல்லாம் எடுத்தாலும் நான்கிற துடிப்பு வந்து பூர்ணமாக நின்றுருக்கு. அது என்ன காட்டுறதுன்னா அது ஜட உடலில் இல்லை. ஜட உடல் நான் எண்ணாது, நான் அப்படின்னு ஜட உடல் துடிக்கலை. அதில் வரக்கூடிய துடிப்பு இருக்கே, இட் கம்ஸ் ஃப்ரம் சம் டீப்பர் சென்டர். அது உடம்பில் இல்லை. அது ஒரு பெரிய இன்சைட், சர்ஃபஸில் இருக்கிற நாலேஜ். பட் தட் இஸ் வெரி 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 கிரேட் ஓப்பனிங், ஓப்பனிங் ஆஃப் பர்செப்ஷன். அது வந்து ஒரு ஒரு புது கதவே திறக்கிறது. அந்த நான்கிற துடிப்பு வந்து உடம்பில் இல்லை. ஜட உடல் நான் என்னாது. சரி, அது ஆத்மாவோ? அந்த அகங்கிற துடிப்பு ஆத்மாவானா சச்சித்து உதியாது. ஆத்மாவுக்கு பகவான் கொடுத்த பேர் சச்சித் அப்படின்னு, சத்தா சித் சுகரூபம் அப்படின்னு ஆச்சாரிய சங்கரர் ஒரு இடத்துல சொல்கிறார். சத்தா சித் சுகரூபம் அஸ்தி சததம் நாஹம் நச்சத்வம் மிருஷா நேதம் வாபி ஜகத் பிரதிஷ்டம் அகிலம் நாஸ்தீதி ஜானீஹி போஹோ யத் ப்ரோக்தம் கருணாவசாத் த்வயி மயா தத் சத்யமே தத் ஸ்புடம் ஸ்ரத்தத்ஸ்வானக சுத்த புத்தி ரசிச்சேத் மாத்ராஸ்துதே சம்சயஹ. அற்புதமான ஸ்லோகம், ஆச்சாரிய பகவத்பாதால் ஸ்லோகம். சத்தா சித் சுகரூபமஸ்தி சததம். சிஷியன்கிட்ட குரு சொல்கிறான், உங்ககிட்ட ஒரு கருணை வருதுப்பா என்கிட்ட, அதனால் நான் இந்த சீக்ரெட்டை உனக்கு ரிவீல் பண்ணுறேன். யத் புரோக்தம் கருணாவசாதுத்வயி, இப்படியெல்லாம் ஒரு குரு சொல்லுவாரானா, ஈகோனால் சொல்லலை இல்லையா? எனக்கு உங்ககிட்ட கருணை வருதுன்னா அகங்காரத்தினால சொல்லலேது. வாஸ்தவமாகவே ஈஸ்வரனுடைய ஸ்வரூபத்திலேருந்து வரக்கூடியது அது. சத்தாச்சித் சுகரூபம் அஸ்தி சததம், இருக்கக்கூடியது சச்சித் சுகம்தான். சச்சித் அப்படின்னா சத்துனா இருப்பு, சித்துனா பிரகாசிக்கிறது, விளங்கிறது, இருந்து ஒளிர் அப்படின்னு பகவான் வந்து சச்சித்துங்கிறத தமிழில் மொழிபெயர்க்கிறது. சாதாரணமாக ஒரு பாஷையிலேருந்து ஒரு பாஷைக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு தமிழில் வந்து மொழிபெயர்க்கிறதும்பா. முருகனார் சுவாமி சொல்லுவராம், மொழிபெயர்க்கல்னா மிழிபெயர்க்கல் அப்படின்னு. மொழி பெயர்த்தா மிழி கண்ணை கண்ணை பெயர்த்து எடுக்கிற மாதிரி, ஒரு மொழியிலேருந்து ஒரு மொழிக்கு போகிறதுக்குள்ளே மீனிங் எல்லாம் போயிடும். அதில் என்னென்ன சாரம் இருக்கோ எல்லாம் போயிடும், கண்ணை பிடுங்குற மாதிரி அது. ஆனால் இங்கே பகவான் பண்ணியிருக்கு பாருங்கோ, சச்சித் அப்படிங்கிறதுக்கு இருந்தொளிர் அப்படின்னு தமிழ் அர்த்தம், இருந்து ஒளிர், இருக்கிறது பிரகாசிக்கிறது. எது இருக்குது அப்படின்னா இருக்கேங்கிற உணர்வு இருக்குது, அது எப்பவும் ஒளிர்ந்துட்டே இருக்குன்னா பிரகாசிச்சுட்டே இருக்குது. ஸ்வயம் பிரகாஷஸ்வரூபா, ஸ்வயம் பிரகாசிச்சுட்டே இருக்குது. ஸ்வயம் ஜாகிரத்திலையும் பிரகாசிக்கிறது, ஸ்வயம் ஸ்வப்னத்திலையும் பிரகாசிக்கிறது, ஸ்வயம் சுஷுப்தியிலையும் பிரகாசிக்கிறது. சுஷுப்தியிலையும் பிரகாசிச்சுட்டு தான் இருக்குது, ஆனால் நமக்கு தெரியலை, அதுக்கு தெரிஞ்சுட்டே இருக்குது, அது பிரகாசிச்சுட்டே இருக்குது. ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்திகள்லையும் ஸ்வயம் பிரகாசிச்சுட்டே இருக்கக்கூடிய அந்த இருந்து ஒளிர், செல்ஃப் இஃபல்ஜென்ட், அந்த ஸ்வயம் பிரகாசமானமான வஸ்து உதியாது. அதுக்கு பகவான் வந்து ஒரு வெதிரேகமான லட்சணம் சொல்கிறார். அது வந்து உதிக்காதுப்பாம் அப்படின்னா, அது வந்து அலை மாதிரி கடலில் இப்படி அலை இப்படி தூக்குற மாதிரி நமக்குள்ள இந்த நான் நான் அப்படின்னு தோன்றுறதோ இல்லையோ, அந்த தோன்றுறதோ இல்லையோ, அந்த மாதிரி உதயம் அகங்காரம் உதிச்சு நின்று அடங்கிகிட்டே இருக்கு கடல் அலை மாதிரி இல்லையா. தூக்கத்தில் இல்லை, ஜாக்கிரத்தில் உதிக்கிறது. தினமும் கவனிக்கணும் அதை. தூங்கி எழுந்திருக்கிற போது ஒரு பெரிய வெளிச்சம் நமக்கு வரும். என்னக்கா தூக்கத்தில் நான் இல்லைன்னு தோன்றது, முழிச்சுட்டோடனே நான் வந்துடுச்சு, நான் உதிக்கிறது. அந்த உதிக்கிற நான் வந்து இந்த சச்சித் இல்லை, சச்சித்து உதியாது. உடல் வந்து நான் அப்படின்னு சொல்லலை, ஆத்மா வந்து உதிக்கலை, உடல் அளவாய் நான் ஒன்று உதிக்கும். இந்த உதிக்கிற செல்ஃப் இமேஜ் இருக்கேன், செல்ஃப் இமேஜ் அஸ்யூம்டு ஐ, அது வந்து உடல் அளவாய் நிற்கிறது இல்லையா. சரீர அளவு தான் அதுக்கு. அப்படின்னா அது எப்பவுமே இந்த பர்சன், இந்த ஒரு பர்டிகுலர் பர்சனை மட்டும் நினச்சிண்டே அது மூவ் ஆயின்ட்ருக்கு. உடல் அளவாய் நான் ஒன்று உதிக்கும், இடையில் இடையில் உதிக்கிறது. அது சைதன்யத்தில் அகங்காரம் இருக்கான்னு பார்த்தா சைதன்யத்தில் அகங்காரம் இல்லை. ஜட சரீரத்தில் அகங்காரம் இருக்கா பார்த்தா அகங்காரம் ஜட சரீரத்திலையும் இல்லை. ரொம்ப வேடிக்கை. அது சரீரத்தை ஆராய்ஞ்சு பார்த்தா சரீரத்தில் இல்லை, சைதன்யத்தில் பார்த்தா சைதன்யத்திலையும் இல்லை, இடையில் இது உதிக்கும். இது சரீரத்திலையும் உதிக்கலை, ஆத்மாவிலையும் இல்லை, நடுப்பில் நான் 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 பேத்தின்றே இருக்கு. சிஜட கிரந்தி, இதுக்கு பகவான் சாஸ்திரங்கள் பல பேர் சொல்கிறது, அதெல்லாம் இந்த அகந்தைக்கு போட்ட பேர் தான். நாமகரணம் எல்லாம் பண்ணுறோமே நாம இல்லையா, நாமகரணம் எல்லாம் என்ன பேர் போடணும்னு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுறா எல்லாரும். எல்லாமே அகங்காரத்துக்கு தானே பேர், ஆத்மாவுக்கு பேர் போட முடியுமா? நம்ம சாஸ்திரங்கள் எல்லாமே அத்தியாரோப அபவாத நியாயம்தான். நம்ம சாஸ்திரம் என்ன பண்ணுறதுன்னா கர்ப்பாதான சம்ஸ்காரம் முதல் ஸ்மசான சம்ஸ்காரம் வரை பண்ணி வச்சுவிட்டு எந்த சாஸ்திரம் வந்து எல்லாத்தையும் ஆரோபணம் பண்ணித்தோ அந்த சாஸ்திரம் எல்லாத்தையும் கழட்டி எடுத்து, எல்லாத்தையும் கழட்டி நீ இது எதுவும் இல்லைப்பா, நீ வந்து சுத்த நிர்மலமான ஆத்மா சைதன்யம் அப்படின்னு போதனை பண்ணுறது. இந்த ஆதானம் பண்ணுறது கொடுக்கறதெல்லாம் இருக்கே அபிமானத்துக்கு தான், பேர் கொடுக்கறது அபிமானத்துக்கு தான். சிஜட கிரந்தி ங்கிறது யார், சித்துனா சைதன்யம், ஜடம்னா சரீரம், கிரந்தினா இதுக்கு ரெண்டுக்குமா இருக்கிற நாட் முடிச்சு. அது அக்ஷரமண மாலையில் பகவான் சொல்லுது, அடி முடி காணா முடி, முடி அடி காணா முடி விடுத்து அணை நேர் அன்னை நேர் முடிவிட கடநிலை அருணாச்சல. சாதகர்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எல்லாம் சாதனை பண்ணி கொஞ்ச நாள் பல விதத்துலையும் பண்ணிவிட்டும் இந்த முடிச்சு அவுந்து போகவே மாட்டேங்கிறது. அது வந்து முடி அடி காணாம முடிச்சு, அந்த முடிச்ச விடுத்து அப்படின்னா அவுத்து போட்டு, ஒரு தாயார் ஒரு குழந்தையை கருணை பண்ணுற மாதிரி முடிவிட கடநிலை அருணாச்சலா. என்னோடய அத்தியாத்ம சாதனைக்கு ஒரு முடிவிடப்படாதா, இந்த அகங்காரத்தை நீக்கம் பண்ணி பூர்ணஸ்வரூபத்தை போதனை பண்ணி என்னை ஸ்வரூபத்தில் இருத்தக்கூடாதா அப்படின்னு. அதனால் அந்த முடிச்சு அதுக்கு சிஜட கிரந்தின்னு பேர். அந்த கிரந்தி அந்த முடிச்சில் தான் நம்ம சரீரம், நம்ம வாசனைகள், நம்மளோடதுன்னு சொல்கிற என்னென்ன சொத்து இருக்கோ அந்த சொத்தெல்லாம் அந்த முடிச்சில் தான் கெட்டு போட்டிருக்கு. அந்த முடிச்சு சிஜட கிரந்தி பந்தம், சம்சார பந்தம், பாண்டேஜ். அந்த பாண்டேஜ் வந்து யாருக்கு பாண்டேஜ், ஹூ இஸ் பவுண்ட், நான், இந்த நான் யார், நான்கிறது என்ன அப்படின்னு ஆராய்ந்து உள்ளே போக இந்த பந்தத்தில் இருக்கக்கூடிய நான் பத்தனாக இருக்கிற இந்த ஜீவன் காணவே காணும். வெங்காயத்தை அப்படியே தொலியை எடுத்துட்டே போனோம்னா உள்ளே ஒன்றுமே இருக்காது. அந்த மாதிரி இந்த பந்தத்தில் இருக்கிறவன் நான் யார், நான் இவன் அவன் சொல்லிக்கிற இந்த நான் யார் அப்படின்னு ஆராய்ந்து போனால் காணவே காணும். நுட்பமை சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு ஒரு பேர் கொடுக்குறார். த பிளெயின் ஆஃப் சைக்கி, சைக்காட்ரி, சைக்காலஜி, இதெல்லாம் எந்த பிளெயினில் ஹேண்ட் ஆப்ரேட் பண்ணுறதோ அந்த மைண்ட். நுட்பமே இந்த ஸ்தூல சரீரம் இல்லை, சூக்ஷ்ம சரீரம். தூங்குற போது ஸ்வப்னத்தில் நாம் ஐடென்டிஃபை பண்ணிக்கிற பாடி, அந்த நுட்பம் மெய் இருக்கேன். அந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு பின்னால் இன்னொரு சரீரம் இருக்கான். ஒரு சரீரத்தை வச்சுட்டே படாத பாடு. சாஸ்திரம் என்ன சொல்கிறதுனா, ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், அப்புறம் காரண சரீரம்னு சொல்கிறது. காரண சரீரம்னு ஒரு சரீரம் இல்லை, அவித்திய தான் காரண சரீரம். அவித்யானா என்ன அப்படின்னா, ஆதிசங்கரோடத்தில் சொல்கிறார் ரொம்ப அற்புதமான ஒரு டெஃபனிஷன், வாட் இஸ் இக்னரன்ஸ். அதுக்கு பகவத்பாதால் டெஃபனிஷன், எது அவித்யானாமசா எது ஆத்மனஹா அஸ்பூர்த்தி அப்படின்னு. அவித்யானா என்னதுன்னா, சம்ஸ்கிருதம் தெரியுமானா உங்களுக்கு இந்த வார்த்தை ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவாக இருக்கும். ஆத்மனஹா அஸ்பூர்த்தி அப்படிங்கிறார். த ஸ்டேட் வேர் த செல்ஃப் இஸ் நாட் பர்செப்டபிள் ஆர் த செல்ஃப் இஸ் நாட் நோன், ரெக்ககனைஸ்ட். த நான் ரெக்ககனிஷன் ஆஃப் செல்ஃப் இஸ் த காசல் பாடி. அங்கே இருக்கு நம்ம சரீரத்தோட பீஜம். த மொமெண்ட் யூ ரெக்ககனைஸ் த செல்ஃப், then there is neither causal body nor subtle body nor physical gross body. ரொம்ப பெரிய மிஸ்டரி வேதாந்தம் வந்து, ஒரு ஆச்சரியமான சாஸ்திரம். அது என்ன பண்ணுறதுன்னா, அவித்தியை பேர்த்தெடுத்துடுறது. அவித்தியை பேர்த்தெடுக்கிறதோட நம்மளை நக்னனாக நிறுத்துறது. நக்னனாக நிறுத்துறதுன்னா நம்ம மனசை அழிச்சு எடுத்துடுறது. இப்போ பனியன் ஷர்ட்லாம் போட்டுக்கிற மாதிரி, பனியனை அவுத்து ஷர்ட்டை அவுத்து போடுற மாதிரி, உள்ளே இருக்கிற சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம் எல்லாத்தையும் பெயர்த்தெடுத்து உங்கள் ஹிருதயத்துக்குள்ளே ஒரு கன்விக்ஷன் வர்றது, ஐ ஆம் பாடிலெஸ். பாடி ஹேஸ் நெவர் ஹேப்பன் டு மீ. சரீரம்ங்கிறது என்னுடைய ஸ்வரூபத்தில், தார்க்கிகர்கள் சொல்லுவா அத்தியந்த அபாவம் அப்படின்னு. சரீரம் வந்து ஸ்வரூபத்தில் சரீரத்தோட அத்தியந்தாபாவம் இருக்கு. அத்தியந்தாபாவம்னா அப்சல்யூட் நான் எக்ஸிஸ்டன்ஸ். இட் வாஸ் நாட் தேர், இட் இஸ் நாட் தேர், அண்ட் நெவர் கேன் இட் பி தேர் அப்படி. தட் இஸ் அப்சல்யூட் நான் எக்ஸிஸ்டன்ஸ். அண்ட் தட் அப்சல்யூட் நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் கிராஸ் பாடி, சட்டில் பாடி அண்ட் காசல் பாடி in your self is being recognized by the grace of Guru by listening to the Mahavakya or to the truth. That very moment you recognize it, but that is only your mysterious recognition. Velipadiya sharira illama agale unga anubhavathile ashariratvam irukku, ana perathiyaroda anubhavathile neenga shariratoda dhaan irukka mudiyum. உங்களுடைய ஃபிசிக்கல் திருஷ்டிக்கும் சரீரம் இருக்க தான் இருக்குது. அதனால் இந்த ஒரு ஆச்சரியமான ஞானத்தை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக வேதாந்தம் வந்து, விவகார நிலையில் சரீரம் இருக்குது, பாரமார்த்திகத்தில் சரீரம் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். ஞானியுடைய அனுபவ நிலையில் சரீரம் இல்லை, ஞானிக்கு விவகார நிலையில் உடம்பு இருக்குது, வலிக்கும், கஷ்டம், பசி, தாகம், விகாரங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் பாரமார்த்திகமான ஒரு நிலையில் அப்படின்னா ஹிருதயஸ்தானத்தில் அனுபவ நிலையில் ஞானிக்கு தன்னுடைய அனுபவத்தில் தேகம் முதலானது இல்லவே இல்லைங்கிற ஒரு ஆச்சரியமான ஒரு பிரகாசம் இருக்குது. அந்த பிரகாசத்தை வந்து எந்த லாஜிக்கினாலையும் அதை பார்க்காதவாளுக்கு புரிய வைக்க முடியாது. இப்போ அது வேறு விஷயம் நமக்கு. இப்போ இங்கே பகவான் வருது, நம்மளை பற்றி பேசின்னு இருக்கார் பகவான். அகந்தை, நம்மளோட பேர் என்னென்னா அகந்தை. நமக்கு ஒரு பேர், காமனாக ஒரு பேர் சொல்லணும்னா அகந்தை தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த பேரெல்லாம் அகந்தைக்கு இருக்கிற பேர் தானே. இப்போ இந்த அகந்தையை சிஜட கிரந்தி, பந்தம், ஜீவன், ஜீவன்கிறது இந்த அகந்தே தான். நுட்பமை சூக்ஷ்ம சரீரம், அகந்தை அகங்காரம், சம்சாரம். சம்சாரம் சம்சாரங்கிறோம், இந்த தமிழில் இருக்கிற சம்சாரம் இல்லை, சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற சம்சாரம். சம்சரதி, ஒரு சரீரத்திலேருந்து இன்னொரு சரீரத்துக்கு போகிறது, மூவ் ஆகிறதுன்னு அர்த்தம். சம்சாரம்னா சலிக்கிறது. சம்சாரம் மனம், மனஸ் இப்படின்னு எல்லாம் சொல்கிறது இந்த அகங்காரத்துக்கு இருக்கிற பேரே, இந்த ஈகோக்கு இருக்கிற பேர் தான் இதெல்லாம் இவ்வளவும். அதனால் என் பகவான் சொல்கிறார், இதை கொஞ்சம் சிந்தை பண்ணி பாரேன், இந்த அகங்காரத்தை கொஞ்சம் விசாரம் பண்ணி பாரேன் அப்படிங்கிறார். மனம் என எண், உலது 40 முடியறது எப்படின்னாக்கா, அகந்தை உரு அழிதல் முக்தி. ஒரு வியாதிக்கு வந்து அதோட வைரஸ் பாக்டீரியா இல்லாட்டா அதோடைய மூலமான ஒரு கேன்சரஸ் க்ரோத் இருக்கான்னு அந்த இடத்த கண்டுபிடிக்கிற மாதிரி, நம்மளுடைய துன்பத்துக்கு பூரா மூல காரணமாக இருக்கிற சென்டர் மர்மத்தை பகவான் காட்டி கொடுத்தது. அந்த அபிமானம் இல்லாமல் ஆயிடுத்தானா இந்த சொன்னது எதுவுமே இருக்காது. சிஜட கிரந்தி இல்லை, ஜீவன் இல்லை, நுட்பமை இல்லை, சம்சாரமும் இல்லை, பந்தமும் இல்லை. இதை ஆராய்ந்து பார். இந்த அகந்தை எப்படி உண்டாகிறது, அதுக்கு ஃபுட்டு என்ன? சரி, இந்த அகங்காரம் பெரிய சாப்பாட்டு ராமம். எவ்வரி மொமெண்ட் இட் கன்சியூம்ஸ். சரீரம் வந்து கொஞ்ச நேரத்துக்கு தான் சாப்பிடும். இந்த ஈகோ இருக்கே சாப்பிட்டுட்டே இருக்கு. கண்ணால் சாப்பிட்றது, காதால் சாப்பிட்றது, மூக்கால் சாப்பிட்றது, சிலது டைஜஸ்ட் ஆகும் அதுக்கு, சிலது டைஜஸ்ட் ஆகாது. எ கிரேட் கன்சியூமர். அப்புறம் அது எதை பிடிச்சுட்டு நிற்கிறது, அதுக்கு எது டானிக், அதுக்கு எது இல்லாமல் பண்ணக்கூடியது என்ன? நஞ்சு. நஞ்சுன்னு சொல்லுவோம் நம்ம தமிழில் இல்லையா. நஞ்சுன்னா என்ன? பாய்சன் இல்லையா, விஷம். விஷத்துக்கு நஞ்சு. சிவனை வந்து நஞ்சுண்ட கண்டன், நஞ்சுண்ட தேவன் எல்லாம் சொல்கிறதுண்டு. நஞ்சுங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை ஆக்சுவலி, அது தமிழ் வார்த்தை இல்லை. சம்ஸ்கிருதத்தில் நா அப்படின்னு ஒரு அக்ஷரம் இருக்கோ இல்லையோ, நிஷேதாத்மகமான வார்த்தை, அதுக்கு வந்து நஞ்சுன்னு பேர். அந்த நஞ்சுக்கு நஞ்சேஷ ஸ்வபாவா யத் ஸ்வசம்பந்தினா அபாவம் போதையதி அப்படின்னு. இந்த நஞ்சோட சுவாவம் என்னதுன்னா, அது யாருக்கிட்ட போய் ஒட்டின்றதோ அவள் இல்லைன்னு சொல்லுமாம். அது எதுக்கிட்ட போய் ஒட்டின்றதோ அவளை இல்லாமல் பண்ணுறது இந்த நஞ்சோட பர்பஸ். அதனால விஷம் எல்லாரும் இல்லாமல் பண்ணுறதுனால அதுக்கு நஞ்சின்னு பேர் வந்துடுது. விஷம் இல்லாமல் பண்ணுறதுனால விஷத்துக்கும் இந்த நஞ்சு. ஆனால் விஷம் வந்து எல்லாத்தையும் பண்ணாது. இது இந்த நா இருக்கே எதுக்கிட்ட சேர்ந்துட்டாலும் அதோட அபாவத்தை காட்டும். இந்த ஞானம் இந்த அகங்காரத்துக்கு ஒரு நஞ்சு மாதிரி. அதான் ஞானத்தை போதனை பண்ணுறது எல்லாத்தையும் நிஷேதம் பண்ணுறது. ந பூமிர் ந தோயம் ந தேஜோ ந வாயு நகம் நேந்திரியம் வா ந தேஷாம் சமூகம் அனைகாந்திகத்வாத் சுஷுப்தேக சித்த ததேகோ வசிஷ்ட சிவ கேவலோகம். இந்த அகங்காரத்தை இல்லாமல் பண்ணக்கூடிய ஒரு நஞ்சு தான் பகவான் கொடுக்கக்கூடிய விசார ஞானம். இந்த அகங்காரம் அடுத்த பாடல் பாருங்கோ, உருப்பற்றி உண்டாம் உருப்பற்றி நிற்கும் உருப்பற்றி உண்டு மிக ஓங்கும் உருவிட்டு உருப்பற்றும் தேடினால் ஓட்டம் பிடிக்கும் உருவற்ற பேய் அகந்தை ஓர்வாய் என்னே விச்சை. பகவான் வந்து இந்த கலிவெண்பாவில் தொடங்குகிற போது ஒரு பீஸ், இந்த கலிவெண்பா வந்து முதல் வியாக்கியானத்துல எல்லாம் இல்லை, பின்ன பின்ன வந்துடுத்தது. அந்த என்னே விச்சை இந்த பாராயணத்துக்காக அது கலிவெண்பாவாக பண்ணியிருக்கு. என்ன ஆச்சரியங்கிறது பகவான், இந்த அகங்காரம் என்ன, ஈஸ்வரனுக்கு கூட ஒரு என்டர்டெயின்மெண்ட் தேவை. அண்ட் த கிரேட்டஸ்ட் பஃபூன் இன் லார்ட்ஸ் கோர்ட் இஸ் திஸ் ஈகோ. அதுதான் இந்த டான்ஸ் எல்லாம் பண்ணி காட்டுறது, அதுதான் எல்லா வேஷமும் போட்டுண்டு பகவானுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி. அதனால் இந்த ஒரு ஆச்சரியம், பகவானே சொல்கிறது என்னே விச்சை உருப்பற்றி உருவற்ற பேய் அகந்தை. இந்த அகந்தை இருக்கே அதுக்கு அதுக்கான ஒரு ஃபார்மே இல்லை, அதுதான் பேய் பிசாஸ். பகவான் வந்து அதை தான் பேய்னு கூப்பிடுறது, ஆனால் ஆக்சுவலி அதுதான் பேய். நம்ம பேய்னு சொல்கிறது வந்து பகவான் வந்து இப்போது ஒரு மரத்தடியை இருட்டில் பார்த்தா நம்ம பேய்னு சொல்லுவோம், அந்த மாதிரி சொல்லலை. ஆக்சுவலி பகவான் வந்து பேய்க்கு டெஃபனிஷன் கொடுக்குறார், பேய்ங்கிறது இந்த அகங்காரத்தோட பேர் தான். சரீரம் இருக்கிற பேய் தான் நம்மளாம், சரீரம் இல்லாத மனுஷன்தான் பேய், சரீரம் இருக்கிற பேய் தான் மனுஷன். சரீரம் இருக்கிற வேற அதை நாம் பேயின்னு கூப்பிடலை, சரீரம் போயாச்சுன்னா நாம் அது திருப்பியும் இந்த மாதிரி வந்து லெக்சருக்கு உட்காந்துட்டு தானே பேயின்னு கூப்பிடுவோம். அது சில பேர் ஏதோ ஃபார்மெல்லாம் எடுத்துன்னு வந்துவிடுமா, ஃபார்மெல்லாம் எடுத்துன்னு வந்தால் அதை நாம் பயந்துப்போம் இல்லையா. அது முன்னாடி வந்தால் பயப்படலை, அதுக்கப்புறம் வந்து உட்காந்துட்டு தானே பயமாக இருக்கும் நமக்கு, அதுக்கப்புறம் அது வந்து உட்காந்துட்டு தானே நமக்கு பயமாக இருக்கும். இப்போ சிங்கேரியில் இருக்கிற போது இப்போ பாகவத சப்தா நடந்து அங்கே அங்கே ஒரு காவல் தெய்வம் மாதிரி மலையாள பிரம்மம்னு ஒரு ஒரு பிரதிஷ்டை உண்டு. அது என்னன்னாக்கா ஏதோ ஜீவன் விமுக்தமாக பகவத் பாதாவில் வந்து பார்த்து தான் அது கரையேறத்துக்கு வழி தேடி ஒரு பிரம்மரக்ஷஸ் மாதிரி. அதுக்கு வந்து ஞானோபதேசமெல்லாம் பண்ணி ரொம்ப காலத்துக்கு அதுக்கு இருக்கிறதுக்கு இருக்கிற நியதி பிராரப்தம் இருக்கிறதுனால அதை சிங்கேரியில் கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காளாம். அதனால் அது வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்குமாம் அது அங்கே. அந்த மடத்துக்கு காவல் தெய்வமாக இருந்தாலும் மடத்துக்குள்ளேருந்து எதையுமே வெளியில் கொண்டு போக முடியாது அப்படியெல்லாம் சொல்கிறாவா அங்கே. அது இதுக்கு முன்னாடி இருந்த ஆச்சாரியார் அவர் பூஜை பண்ணுற போது ஒரு நாளைக்கு வேத பாராயணமெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது புதுஷாக ஒரு பிரம்மச்சாரி வந்து பாராயணத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி நிறைய பேர் பார்த்தாலாம். அப்புறம் சாப்பிட்ற இடத்துல போனால் அங்கேயும் வந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கார். எல்லாம் விசாரித்து பார்த்தா யாருன்னே தெரியலை அப்படின்னு ஒரு கதை சொன்னார், யாருன்னே தெரியலை. அப்புறம் அந்த ஆச்சாரியால் கூப்பிட்டு அந்த பிரம்மச்சாரியை கூப்பிட்டு நீங்கள்லாம் வரப்படாது நீ உள்ளே போய் இருன்னு சொல்லி அனுப்பினார்னு கதை சொல்கிறான். அப்புறம் என்னன்னாக்கா சாதாரணமாக மோர் சாதம்தான் நிவேத்தியமாக, யாரோ வடை பாயசெல்லாம் நிவேத்தியம் பண்ணி விட்டாளா அதனால் சாப்பிட்ற ஆசை வந்ததோடு உருவெடுத்துன்னு வந்துட்டாராம் அப்படின்னு ஒரு கதை. அப்போது இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு ரசத்துக்காக சொன்னேன். இப்போ இப்படியெல்லாம் வந்து தானே நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா. இப்போவே நாம் உட்காந்துருக்கிற போது யாரையும் பார்த்து நாம் பயப்படலை, இப்படி வந்து உட்கார்றது பயப்படலை. இதுவே யாரோ ஒருத்தர் போன வருஷம் லெக்சருக்கு அப்புறம் போயிட்டார் அப்படின்னு நியூஸ் வந்தது, அவர் இப்போது லெக்சருக்கு வந்து உட்காந்துன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் எப்படி இருக்கும், அது நம்ம வெறும் இக்னரன்ஸ் தான் இல்லையா. இப்போது நம்ம யாரையோ மகாத்மான்னு ஒத்துண்டோம்னா அவர் திருப்பி வந்து உட்காந்துனாருன்னா அவர் வந்துட்டான்ங்கிறோம். அப்போ வந்து வந்து நாம் பயப்படலை, அது ஒரு டிவைன் மேனிஃபெஸ்டேஷனாக ஒத்துப்போம். ஆனால் அதுவே வந்து நம்மளை மாதிரி ஒருத்தர். ஸோ தட் ப்ரூவ்ஸ் இக்னரன்ஸ் இஸ் பே இல்லையா. இக்னரன்ட் பர்சன் வென் இஸ் அலைவ் வி ஆர் நாட் தேட் மச் அஃப்ரைட், பட் வென் கிளினிக்கலி டெட் அண்ட் கம்ஸ் பேக் எவ்ரிபடி இஸ் அஃப்ரைட். ஸோ பகவான் இங்கே வந்து அகங்காரத்தையே பேய் அப்படின்னு கூப்பிடுறது. ஈகோ இஸ் கோஸ்ட். அகங்கார உருவற்ற பேய் அகந்தை. ஆனால் ஆச்சரியம் என்னன்னா அகந்தைக்கு உருவில்லையே தவிர அது எந்த உரு வேணா எடுத்துக்கும், என்ன வேஷம் வேணா போட்டுக்கும். உரு பற்றி உண்டாம், ஏதாவது ஒரு ஃபார்மை பிடிச்சுட்டு உருவத்தை பிடிச்சுட்டு தான் அது நிற்கும். உரு பற்றி உண்டாம், ஏதோ ஒரு ஃபார்மை பிடிச்சுட்டு தான் அது பிறக்கிறது. ஃபார்ம்னா ஏதோ ஒரு விஷயம். உரு பற்றி நிற்கும், ஏதோ ஒரு ஃபார்மை பிடிச்சுட்டு தான் நிற்கும். சில சமயம் சரீரம் போன ஜீவன், அந்த ஜீவனுக்கு கூட ஞானம் வேணும்னு இருக்குமாம், சாஸ்திரம் ஒத்துக்கிறது. அதை எப்படி சரீரத்தில் இருக்கிற போது நமக்குள்ளே வந்து முமுக்ஷுத்துவம் வரதோ, நமக்கு வந்து அஞ்ஞானம் விலகணும் ஞானம் அடையணுங்கிற பசி வரதோ இல்லையா, தட் இஸ் எ மிஸ்டீரியஸ் ஹங்கர். இட் கம்ஸ், இட் மேனிஃபெஸ்ட் ஃப்ரம் எ வெரி டீப் சென்டர், மைண்ட்லேருந்து பிரெயின்லேருந்து வரல, சும்மா வந்து ஏதோ தெரிஞ்சுக்கிறதுங்கிற மாதிரி இல்லை இல்லையா. இவ்வளவோ தூர கேந்தெல்லாம் பகவானை பார்க்குறதுக்கு ரமணாசிரமத்துக்கு ஏன் வரா, ஏதோ ஒரு பசி, அது நம்மளை இழுத்துன்னு வருது. அந்த மாதிரி அந்த பசி வந்து சரீரத்திலேருந்து வரல, அதனால் சரீரம் இல்லையானா கூட அந்த பசிக்கு ஒன்றும் தடை கிடையாது. அதனால சூக்ஷ்மமான சில பீயிங்ஸ் அவளுக்கு கூட இந்த ஞானத்துக்கு இருக்கிற பசி இருக்கும். அதனால் நம்ம சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா, உத்தம வேதாந்த உபன்யாசமெல்லாம் நடக்கிறது கூட நமக்கு தெரியாது. என்ன நமக்கு இவ்வளோ பேர் இருக்கா, யார் அந்த மாதிரி இருக்கிற மலையாள பிரம்மம் தெரியுமா உங்களுக்கு சொல்லுங்க. உங்கள் சொன்னால் வேணா இப்போ பக்கத்தில் இருக்கிறவளை பார்த்தெல்லாம் நாளையிலேருந்து பயமாக இருக்கும். ஆனால் எனி ஒன் கேன் பி தேர், இட் இஸ் பாசிபிள், குவைட் பாசிபிள். இப்போ ராமாயணம் சொல்கிற போது ஆஞ்சநேயர் வந்து உட்காந்துப்பார் நம்ம சொல்கிறோம் இல்லையா, எந்த உருவத்தில் வந்து உட்காந்துப்பார் எப்படி தெரியும், எந்த உருவத்தில் வந்து உட்காந்துப்பார் எப்படி தெரியும். மேனிஃபெஸ்டேஷனுக்கு எவ்வளவு நேரம் வேணும், எனி டைம் எனி திங் கேன் மேனிஃபெஸ்ட். அதனால் அந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு கூட ஞானத்தில் இருக்கிற பசி சூக்ஷ்ம சரீரத்தில் மேனிஃபெஸ்ட் ஆகிறதுனால, காரண சரீரத்திலேருந்து வர்றதுனால ஸ்தூல சரீரம் இல்லாட்டா கூட ஞானத்துக்கு இருக்கிற ஆசை இருக்கும். அதனால தான் பகவான் இங்கே இருக்கிற போது, இங்கே புதுசாக வரவாளுக்காக சொல்கிறேன், இப்போ இந்த கிணறு பக்கத்தில் இருக்கிற மெடிடேஷன் ரூம் பக்கத்தில் பகவானுடைய ஓல்டு ஹாலில் குளிர்காலத்தில் கூட பகவான் அவருடைய அட்டெண்டன்ஸ்கிட்ட எல்லாம் யாராவது வருவா அப்படிங்குமா, கதவை சாத்த வேண்டாம், ராத்திரி கூட கதவை சாத்தாதே போய், யாராவது வருவா அப்படின்னு சொல்கிறது. அதுவும் இல்லாமல் பகவானுடைய அட்டெண்டன்ஸாக இருந்தவாள் சில பேர்லாம் ரொம்ப மானுஷிகம் அல்லாத பல பீயிங்ஸையும் பார்த்துருக்காங்கிறா பகவான் சந்நிதியில். என்னாக்கா ஞானம்ங்கிறது நமக்கு மாத்திரம் தேவையானது இல்லை, பிரம்மசூத்திர பாஷ்யத்தில் பகவத் பாதாரதெல்லாம் சொல்கிறார் தேவாளுக்கும் தேவை. அதனால தான் இந்திரன் விரோச்சனனில் அசுரனும் தேவனும் சேர்ந்து பிரகஸ்பதி பிரஜாபதி கிட்ட வேதாந்த சிரவணத்துக்குன்னு போகிறா. அப்படின்னா இந்த வேதாந்த சிரவணத்துக்கு அசுரர்களுக்கு அதிகாரம் இருக்குது, தேவர்களுக்கு அதிகாரம் இருக்குது. யாருக்கு முமுக்ஷுத்துவம் இருக்கோ, யாருக்கு ஞானத்தை அடையணுங்கிற ஆசை இருக்கோ, யாருக்கு அஜ்ஞானத்தை தொலைக்கணுங்கிற ஆசை இருக்கோ அவள் அதிகாரி. அதனால் சரீரம் முக்கியம் இல்லை இதில். இந்த அகந்தை உருவற்ற பேய் இருக்கோ இல்லையோ, அந்த பேய் வந்து உருப்பற்றி நிற்கும், உருப்பற்றி உண்டு மிக ஓங்கும், அது வெளியில் இருக்கிற விஷயங்களையெல்லாம் புஜிச்சு தான் அது வாழறது. ஓங்கும்னாக்க பலப்படுறது, இட் பிகம்ஸ் hefty. It becomes healthy. அகந்தை ஹெல்த்தியாகிறது நம்ம ஹெல்த்துக்கு நல்லதில்லை. ஆனால் அது வந்து வெளி விஷயங்களை புஜிச்சு புஜிச்சு டானிக் சாப்பிட்டு குண்டாகிற மாதிரி அது உள்ள அப்படியே கொழுத்துண்டே இருக்கான். அது ஹெல்த்தி ஆகிண்டே இருக்க இருக்க நாம் வந்து ஒல்லி ஆகிண்டே இருப்போம், நாம் வந்து டயர்ட் ஆகிண்டே இருப்போம். உள்ளே இருக்கிற பேய், சில பேரெல்லாம் இந்த பேய் பாதை ஆகிடுத்தானா அது அது ஓங்கும். இவா இவா பாடியெல்லாம் பாதிக்கப்பட்டுடும். சில பேர்லாம் மீடியம் ஆவா, அவள்லாம் பாதிக்கப்பட்டுடுவா இல்லையா. ஆனால் மனுஷனுக்கு ஈகோ இருக்கிறவரை நம்மளாம் ஒரு விதத்தில் மீடியம் தான். உருவற்ற பேய் அகந்தை ஓர்வாயும். இந்த அகந்தை உருவிட்டு உருப்பற்றும். இந்த சரீரத்தை விட்டால் அதுக்கு சரீரம் இல்லாமல் நிற்க முடியாது. அதனால் எதையாவது பிடிச்சும். நான் இப்போ எதுக்கு சொல்லின்னு வந்தேன்னா உருவிட்டு உருப்பற்றும், அதுக்கு தான். அதுக்கு உரு இல்லாமல் நிற்க முடியாது. அதனால தான் பாகவதத்தில் வந்து பரீட்சித்துக்கு பாகவதம் சொல்கிறதுக்கு முன்னாடி மகாத்மியம்னு சொல்லுவோம். அதில் கோகர்ணன்கிற ஞானி இந்த சப்தாகம் பண்ணுற அப்போது ஒரு பேய்க்கு விமுக்தி கொடுக்கறதுக்கு தான் அந்த சப்தாகம் பண்ணுறது. அந்த பேய்க்கு வந்து ஞானோபதேசம் பண்ணுறது. ஆனால் அதுக்கு நிற்க முடியாது. அப்போ வந்து ஒரு முளை கம்பத்தை நாட்டி அதில் பிடிச்சி நிறுத்தினா அப்படின்னு கதை சொல்கிறது. ஒரு முளை கம்பத்தை நாட்டி அது என்ன, சம் ஃபார்ம் இஸ் நெசசரி ஃபார் இட் டு ஐடென்டிஃபை. அது என்ன ஃபார்ம் தானே கிடையாது, ஏதோ ஒரு ஃபார்மில் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது. ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதில் நின்றுது ஞானத்தை ஸ்வீகரிச்சுன்னு விமுக்தமாயிடுது அப்படின்னு கதை. அப்போ உருப்பற்றி உண்டாம், உருப்பற்றி நிற்கும். வெளியில் இருக்கிற விஷயங்களை எல்லாம் புஜிக்கிறது. அது ரூபோத்பவோம் ரூபத்ததி பிரதிஷ்டோ ரூபாசனோ தூத கிரகீத ரூபா ஸ்வயம் விரூப ஸ்வவிசார காலே தாவத்தி அகங்கார பிசாச்ச ஏஷ. ரூபோத்பவ ரூபத்ததி பிரதிஷ்ட, அது பிரதிஷ்டானாக்கா இட்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட். விஷயங்களை புஜிச்சு 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 நிற்கிறது, விஷயங்களை பற்றின்று நிற்கிறது. உரு பற்றி நிற்கும், உரு உண்ணும். உண்ணும்னாக்கா கண்ணால் உருவத்தை உணர்து, செவியால் சப்தத்தை உணர்து, போக்தா இல்லையா. புஜிக்கின்றே புஜிச்சுட்டே இருக்கு. ஆனால் மகாவாக்கிய ஸ்ரவண சந்தர்ப்பத்தில் ஒரு முமுக்ஷு உன் என்ன புரிஞ்சுக்கிறான்னா, தனக்குள்ள போக்தாவாக இருக்கிறது தான் இல்லை, ஈஸ்வரன் புரிஞ்சுக்கிறான். த மொமெண்ட் ஹீ ரெக்கக்னைசஸ் தட் த என்ஜாயர் இஸ் நாட் மீ பட் த என்ஜாயர் இஸ் லார்ட் ஹிம்செல்ஃப், தென் தட் வெரி மொமெண்ட் தட் என்ஜாயர் பிகம்ஸ் எ ஃபயர் அண்ட் இட் பேர்ன்ஸ் ஆல் என்ஜாய்மெண்ட்ஸ். கண்ணு குடி போகிற உருவமும் அங்கே போய் பேர்ன் ஆகிடும், காது குடி போகிற சப்தமும் பேர்ன் ஆகிடும், மூக்கு குடி போகிற மனம் நாக்கு எல்லாம் ஹிருதயஸ்தானத்தில் போய் ஸ்வாஹா. அல்டிமேட்டாக மாம் ஜுஹோமி ஸ்வாஹா. வேதமே சொல்கிறது அந்த நெருப்பு அனுசியூதம் அவனவனையே முழுங்கின்றிருக்கிற ஒரு நெருப்பு. பகவானே இதுக்கு நெருப்புன்னு சொல்லித்து, அண்ணாமலையே ஒரு நெருப்புன்னு சொல்லித்து, தன் ஹிருதயத்தில் இருக்கிறதையும் நெருப்புன்னு சொல்லித்து. இந்த நிலையை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா, ஒரு ஒரு முறை ஒரு மியூசிக் கான்சர்ட் பாட்டு கச்சேரி நடந்தது பகவான் சந்நிதியில், ரொம்ப நல்லா இருந்ததான். அந்த பாட்டு முடிஞ்சப்புறம் பகவானுடைய பக்தரில் ஒருத்தர் அந்த பாட்டை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசி பகவான்கிட்ட கேட்குறார், ரொம்ப நல்லா இருந்ததே பகவானே. பகவான் சொன்னார், ஒன்றுமே பேசலை முதல்ல ஆ அப்படின்னு. அப்போ இவர் பகவான் கேட்கலையா அப்படின்னு திருப்பி, ஏன்னா இவள் அடியார்கள்லாம் இருக்காளே, அவளுக்கெல்லாம் எப்போவும் ஒரே கன்சர்ன் தான் பகவானுடைய மடியில் கையை வைக்கிறது. பகவானையும் உபயோகப்படுத்துகிற வார்த்தையாம் அது. அப்படின்னா பகவானோட அந்த அனுபவ நிலை எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்க கரந்தெடுக்கிறதுக்கு தகுந்தபடி தான் கேள்வி கேட்பான். இந்த பாட்டு கச்சேரி முடிஞ்ச உடனே பகவான் கேட்கலையா அப்படின்னு, எப்படி கேட்கறது அப்படின்னு. முதல்ல ஆரம்பித்தது தான் தெரியும், அப்புறம் உள்ளே இருக்கிற நெருப்பு எல்லாத்தையும் சாப்பிட்டு கொடுத்து. எத்திர எத்திர மனோயாத்தி தத்திர தத்திர சமாதயா. நமக்கு வந்து வேரெவர் அவர் மைண்ட் கோஸ் தேர் இட் கெட்ஸ் ஐதர் ப்ளஷர் ஆர் பெயின், அண்ட் ஈச் ப்ளஷர் அண்ட் ஈச் பெயின் இஸ் எ பாண்டேஜ், இஸ் எ நாட், இஸ் எ பெயின், இஸ் எ சஃபரிங், அண்ட் ஈச் பிட் ஆஃப் தட் எக்ஸ்பீரியன்ஸ் பிகம்ஸ் ஈகோ. ஆனால் அந்த ஞான நிலையில் என்ன ஆகுதுன்னா, ஈச் அண்ட் எவரி மொமெண்ட், ஈச் அண்ட் எவரி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் நாட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை மீ. தி எக்ஸ்பீரியன்ஸ் கெட் பர்ன்ட் இன் த ஃபயர் ஆஃப் தட் செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஈச் அண்ட் எவரி எக்ஸ்பீரியன்ஸ், ஆஸ் தெர் இஸ் நோ என்ஜாயர் அப்பார்ட் ஃப்ரம் த செல்ஃப், ஸோ த என்ஜாய்மெண்ட் இட் செல்ஃப் பிகம்ஸ் சமாதி. இது வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இல்லை. அத்வைத ஞானத்தில் அக்ஷரமண மாலையில் பகவான் இதை சொல்கிறது, ஒருவனாம் உன்னை ஒழித்தெவர் வருவார் உன் சூதே இது அருணாச்சலா அப்படிங்கிறது. பலது இருக்குன்னு தெரிஞ்சால் தானே பலதை என்ஜாய் பண்ணுறது. எனக்கு ஏகத்தில் ரசம் அப்படின்னது பகவான், எனக்கு ஏகத்தில் ரசம் அப்படின்னா என்ன இந்திரியங்களால் உபயோகப்படுத்தினாலும் எப்படி உபயோகப்படுத்தினாலும் ஆத்ம ரசம் தான் எங்கே புழிஞ்சாலும் வருதுன்னா அப்புறம் ஸ்பெஷலாக என்ன பண்ணுறதுக்கு இருக்குது, ஸ்பெஷலாக என்ன பண்ணி என்ன அடையிறதுக்கு இருக்குது. அதனால் அந்த ஏக ரசம் தான் இருக்குது. அப்போ கர்த்தாவும் போக்தாவும் நான் இல்லை, கர்த்தாவும் போக்தாவும் ஈஸ்வரன்கிட்ட ஆரோப்பணம் பண்ணப்பட கர்த்திருவமும் போக்திருத்வமும் இவனை விட்டு விலகிடுது. பிரமாதா பிரமேயம் பிரமாணம் எல்லாமே அந்த திருப்புடி பூராவும் ஸ்வரூபத்தில் ஒடுங்கிப்படுத்து. அந்த இடத்துல உரு உண்ணல் அப்படிங்கிறது இல்லை, விஷய போஜனம் அப்படிங்கிறது இல்லை, விஷய போஜனமே இல்லை. விவகாரத்துலேயும் சமாதி நிலை கலையாமல் இருக்குது, ஸ்வரூப பிரஜை கலையாமல் இருக்குது. கண்ணால் பார்க்குற போதும் காதால் கேட்குற போதும், ஏன்னா இந்திரிய போஜனத்தை பிராரப்தம் இருக்கிற வேற யாராலையும் விட்டுவிட முடியாது இல்லையா. இந்திரிய போஜனம் நம்ம பண்ணலையே, நம்ம கிரியேட் பண்ணலையே. கண்ணு நம்ம கிரியேட் பண்ணலை, காது நாம் கிரியேட் பண்ணலை, மூக்கு நாம் கிரியேட் பண்ணலை, நாக்கு நாம் உண்டு பண்ணலை, துவக்கை நாம் உண்டு பண்ணலை. உபனிஷத்தே என்ன சொல்கிறதுன்னா, அந்த ஈஸ்வரனே பார்க்கணும்னு நினச்சப்போ கண்ணாக மாறிவிட்டானான், ஆத்மாவே கேட்கணும்னு நினச்சதுனால காதாக மாறிவிடுத்து, மணக்கணும்னு நினச்சதுனால மூக்காக மாறிவிடுத்து. அப்போ பார்க்குறதுலையோ கேட்கறதுலையோ மணக்கிறதுலையோ ருச்சிக்கிறதுலையோ ஒன்றும் தப்பு கிடையாது, உருவத்தில் தப்பு கிடையாது, மனத்தில் தப்பு கிடையாது, ருச்சியில் தப்பு கிடையாது, ஸ்பர்ஷத்தில் தப்பு கிடையாது. ஆனால் இந்த உருவமோ ஸ்பர்ஷமோ மனமோ ருச்சியோ ஆத்மாவிலேருந்து பின்ன பதார்த்தம்ங்கிற அஜ்ஞானம் இருக்கே, அந்த அஜ்ஞானம் தான் தப்பு. இந்த எதுவுமே ஆத்மாவிலேருந்து அந்நியம் இல்லை, பார்க்குற உருவம், கேட்குற குரல், முகர்ற மனம், ருச்சிக்கிற ருச்சி, அபிமானிக்கிற அபிமானம், எதுவுக்குமே அகண்டமாக ஏக்கமாக இருக்கிற அந்த ரசஸ்வரூபமாக இருக்கிற அந்த சித், அந்த சித்கனமாக இருக்கிற பொருள் இருக்கே, அந்த ஒரு பொருளே தான் அநேக உருவமாக இருக்குது அப்படிங்கிற அந்த ஏகத்துவ ஞானம் இருக்கோ இல்லையோ, அகந்தை உருவை அழிச்சுடுறது. இந்த உரு அகந்தை உருங்கிறது அஜ்ஞானந்தான், அவித்தியை தான். அந்த அவித்தியை தான் நான் ஒன்று செப்பரேட் அப்படின்னு அகண்டத்திலேருந்து தன்னை வேர்பிரிச்சுக்கிறது. ஈஷாது அபேதஸ்ய விபர்யயோ அஸ்மிருதி, ஈஸ்வரன்கிட்டேருந்து அபேதம் பிரிஞ்சு நிற்கிறது. அப்படி நிற்க எல்லா அபத்தமும் வந்துடுத்து. எப்போ தன்னை உணர்ந்து நான் யார், என்னுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னு நாடி ஹிருதயத்துக்குள்ளே பார்த்து நான் 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 நான்கிற ஸ்வரூபத்தை நாடிகிட்டே இருந்தால், அந்த நான்கிற இருப்பில் உள்ள உள்கின்றே இருந்தோமானால் அந்த நான்கிறது சரீரமோ மனசோ புத்தியோ இல்லை அப்படின்னு அது தன்னை விலக்கி 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 மிச்சமாக இருக்கக்கூடிய கேவலமான சச்சித், பகவான் கொடுத்த அந்த பதம் சச்சித், இருப்பும் பிரகாசமுமாக இருக்கிற அந்த உணர்வு, அந்த சைதன்யம், அந்த போதம் இருக்கே, அது தானே தானாக ஹிருதயத்தில் பிரகாசிக்க அந்த ஸ்வயம் பிரகாசமானமான பூர்ண வஸ்து, ஸ்வயம் பிரகாசமானமான அந்த சிதாகாசம், அதுவே நம்ம ஸ்வரூபம் அப்படிங்கிற அந்த பிரத்யபிக்ஞை இருக்கோ இல்லையோ, அந்த பிரத்யபிக்ஞை உள்ள பிரகாசமாக உருப்பற்றலும் உரு உண்ணலும் உருப்பற்றி நிற்கலும் உருப்பற்றி உண்டு மிக ஓங்கலும் உருவிட்டு உருப்பற்றலும் இருக்காது. அந்த இடத்துல வந்து உருவம் அருவம் எல்லாத்தையும் தாண்டின கேவலமான சித்து உருவமாக இருக்கிற சிவம் அருணாச்சல ஸ்வரூபம் தானே தானாக ஹிருதயத்தில் பிரகாசமாகும். அந்த பிரகாசம், அந்த உணர்வு, அந்த சச்சிதானந்தம், அந்த ஏகதத்துவ ஞானம், அந்த ஒன்று அதுதான் அந்த ரெண்டு இல்லாத பூர்ண நிலை இருக்கோ இல்லையோ, அந்த பூர்ண நிலை தான் நமக்கு வந்து ஏகாந்தம் அப்படின்னு சொல்கிறது. இந்த அகந்தைக்கு வந்து பகவத்பாதால் வந்து சைலூஷன் அப்படின்னு பேர் போட்டிருக்கா. சைலூஷன்னா நடன் அர்த்தம், ட்ராமா ஆக்டர். இந்த அகங்காரம் பெரிய ட்ராமாட்டிஸ்ட், உள்ளே பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ட்ராமா போட்டுகிட்டே இருக்கோ இல்லையோ, அது சொப்பனத்தில் ட்ராமா போடுறது, ஜாக்கிரத்தில் ட்ராமா போடுறது, நம்ம கண்ணை மூடின்னு இருந்தால் உள்ளே ட்ராமா போட்டுகிட்டே இருக்கோம். சைலூஷன் பேர். சைலூஷவத் வேஷம் உபாத்தம் ஆத்மனா, ஆத்மாவை மறைக்கிறதுக்கு பல வேஷம் போட்டுண்டு இந்த அகந்தை நிற்கிறது. ஆத்மதேவன் அவர் அன்டிஸ்டர்புடாக சுஸ்தமாக இருக்கிறதுக்கு இந்த அகந்தையை வேஷம் போட்டு வாசலில் வச்சுருக்கார். பகவானோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா குண்டா 6 அடிக்கு மேலே ஒசரம் உள்ள ஒருத்தர் நின்றுட்டுருப்பார், பெரிய தொப்பையோட, தண்டபாணி சுவாமின்னு பேர் அவருக்கு. அவர் முருகனார் சுவாமிகளுடைய மாமனார். சில ஃபோட்டோஸில் வந்து அவர் பகவானை மாதிரியே கோமணம் கட்டின்னு கையில் ஒரு கமண்டலத்தோடு நின்றுட்டுருப்பார், பார்க்கலாம். ஒரு வாட்டி இந்த ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக வர நிறைய வாட்டி பகவான் இந்த ஜனங்கள்கிட்டேருந்து அகந்து ஏகாந்தமாக போயிருக்கணும்னு பார்த்துருக்கு, முடியாது, எங்கே போனாலும் ஜனங்கள் பிடிச்சின்னு விடுவான். அப்போ பகவான் ஒரு முறை அது அப்படியே சொல்கிறது, பகவான் இந்த ஜிவி சுப்பிரமணியாட்ட சொல்கிறது, எவ்வளவு வாட்டி நான் ஓட்ட தப்பிச்சுக்கணும்னு பார்த்தேன் தெரியுமா, அதுலேருந்து ஒரு பாடம் நீ கற்றுக்கோ, பிராரப்தத்துலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கே பார்க்காதேப்பாங்கிறது பகவான் ஜிவி சுப்பிரமணியாட்ட. என்ன சொல்கிறதுன்னா, ஸ்கந்தாசிரமத்திலேருந்து நான் தப்பிச்சுன்னு போனோம்னு பார்த்தேன், அங்கே ஏதோ 4 பிரச்சனை வந்துடுத்துன்னு ஸ்கந்தாசிரமத்தை விட்டுட்டு போனோம்னு போச்சு. அப்போது இந்த வாசுதேவ சாஸ்திரிங்கிறவர் பகவான் கையை பிடிச்சிட்டு விடமாட்டேன் விடமாட்டேன், பகவான் எங்கேயாவது ஓடி போயிடுவேன்னு பிடிச்சுட்டேன்னு போனாராம். அப்புறம் அதுக்கு நடுப்பில் ஈசான்ய மடத்து சுவாமிகள் வரை வந்துட்டார். அவர் சுவாமி ஸ்கந்தாசிரமத்தில் ப்ராப்ளமானால் எங்கள் மடத்துக்கு வாங்கோன்னு கூட்டின்னு போக வந்தார். அப்போ பகவான் நினச்சார், அவா மடத்துக்கு போகிறத விட நம்ம ஸ்கந்தாசிரமே தேவையில்லைன்னு நான் மேலே போயிட்டேன். அந்த ஸ்கந்தாசிரமத்தை வேண்டா வைக்கணும்னு நான் நினச்சதோட பலம் பெரிய ரமணாசிரமம் வந்துருத்துன்னு பகவான் ஜிவி சுப்பிரமணியா கிட்ட சார். அதனால் உனக்கு ஏன் என்ன மாதிரி இருக்கப்படாது அப்படின்னு கேட்குறது பகவான். ஜிவி சுப்பிரமணியாவுக்கு முதல்ல குடும்ப கஷ்டம், குடும்ப கஷ்டத்தில் பகவான்கிட்ட வந்து சொல்கிறத பகவான் கேட்குறது, உனக்கு ஏன் என்ன மாதிரி இருக்கப்படாது அப்படின்னு. இப்போ அவர் பகவானை மாதிரி நாங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு. அப்போ பகவான் இதெல்லாம் சொல்கிறது, எனக்கு கஷ்டம் இல்லையா, எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தது, யாரெல்லாம் கஷ்டம் கொடுத்தா, ஆனால் அதுலேருந்தெல்லாம் தப்பிச்சுக்கவே பார்க்காதேப்பாங்கிறது. வெளியில் வர கஷ்டங்கள்லேருந்து எஸ்கேப் பண்ணுறதுக்கு இருக்கிற ரூட்டே தேடாது, அது என்ன வருதோ அதை தாங்கிக்கும் ஒன்று சொல்கிறது. இதை சொல்கிறது இந்த உபதேசத்தை கொடுக்கறது. அதில் இந்த கூட்டத்துலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு நிறைய ஜோக் பண்ணினத்தில் ஒன்று என்னதுன்னா, அந்த கார்த்திகை தீபம் கூட்டம் வரபோது பகவான் சொல்கிறது, இந்த தண்டபாணி சுவாமியை வாசலில் உட்காத்தி நாம் பேசாமல் உள்ளே உட்காந்துக்கலாம் போல் இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா பகவான் மாதிரியே வேஷம் போட்டிருக்கிறதுனால நிறைய பேருக்கு தெரியாது, அவருக்கு அவளுக்கெல்லாம் தெரியும் ரமண மகர்ஷி கோமணம் கட்டின்றப்பருன்னு தெரியும். அதனால் இவரை வாசலில் உட்காத்தினா நமக்கு சுஸ்தமாக இருக்கலாம் போல் இருக்கு அப்படின்னு தான் பகவான். ஏன்னா எல்லோரும் இவரை நமஸ்காரம் பண்ணிட்டு போய்ப்பாளோ இல்லையோ. அதனால் சைலூஷவது வேஷம், ஆத்மாவை மாதிரியே வேஷம் போட்டுக்க, இந்த அபிமானம், அந்த வேஷத்தை நீக்கம் பண்ணுறது தான் இந்த ஆத்ம விசாரம்ங்கிற நெருப்பு இனிமே தான் பகவானுடைய சென்டர் டீச்சிங். அதுக்கு நாம் என்டர் பண்ண போகிறோம். விஸ்வநாத சுவாமி ஒரு இடத்துல சொல்கிறார், பகவான்கிட்ட யாரோ கேட்குறா, பகவான் வாட் இஸ் யுவர் சென்ட்ரல் டீச்சிங்னு கேட்டாலாம் இங்கிலீஷில். அதுக்கு பகவான் பதில் கொடுத்தது, சென்டர் இட் செல்ஃப் இஸ் மை சென்ட்ரல் டீச்சிங். சென்டர் தான் என்னோடய சென்ட்ரல் டீச்சிங். அந்த மையம், அந்த கேந்திரம் பிந்து, அதுதான் சென்ட்ரல் டீச்சிங். அதை விட்டு நவராமல் இருக்கிறது அந்த சென்டர் தான். இனிமே வர பாடல்கள்லாம் உள்ளதினார்ப்பதோட ஹிருதயஸ்தானம், மர்மம், அந்த போர்ஷன், ஆத்ம விசாரம்ங்கிற அந்த ஹிருதய வித்யா இருக்கோ இல்லையோ, அந்த ஹிருதய வித்யாவை பகவான் வந்து துறக்க போகிறது. அதுதான் பகவான் அக்ஷரமண மாலையில் பூட்டை உடச்சுட்டேன் அப்படிங்கிறது. வெளிவிட்டேனும் செயல் அருணாச்சலேஸ்வரர்கிட்ட சொல்கிறார், உன்னோட பெரிய சீக்ரெட்டை நான் திறந்து விட்டுட்டேங்கிறார். என்கிட்ட கோவிச்சுக்காதே, வெளிவிட்டேனும் செயல் வெறுத்திடாதுன் அருள் வெளிவிட்டனைக்கா அருணாச்சல. முருகனார் சுவாமியும் சொல்கிறார், கோட்டமில்லாது குலவும் செம்பொருள் பூட்டை விடுத்தனன் உந்திப்பற அப்படின்னு. புலவர்கள் பாடவே உந்திப்பற அப்படின்னு. கோட்டமில்லாது குலவும் செம்பொருள் பூட்டை விடுத்தனன். அந்த பூர்ண வஸ்துவை பூட்டை திறந்து காட்டி விட்டாங்க, அம்பரம் பண்ணி விட்டாங்கிற, அம்பரம் பண்ணி விட்டான். அந்த ஒரு சீக்ரெட்டு தான் பகவானுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு புதுசாக பகவான் என்ன பண்ணார்னா, இந்த ஹிருதய வித்யா, இந்த ஹிருதய வித்யாவை தான் நாம் இனிமே வர பாடல்களை பார்க்க போகிறோம். அந்த ஹிருதய வித்யாவுக்கு ஒரு என்ட்ரி மாதிரி தான் இந்த இந்த ஸ்லோகம். அந்த அகந்தை நாம் இப்போ சொல்கிறோமே, மூலத்தை தேடணும்னு பகவான் சொல்கிறார். ஏதோ ஒரு த்ரெட்டை பிடிச்சிட்டு உள்ளே போகணுங்கிறார். அந்த த்ரெட்டு என்னதுன்னா, அது ஆத்மாவும் இல்லைப்பா, அது சரீரமும் இல்லை, இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு த்ரெட், சூத்திரம், சூத்திராத்மான்னு பேர் அதுக்கு. சாஸ்திரமும் அதுக்கு சூத்திராத்மான்னு தான் பேர் சொல்கிறது. அந்த சூத்திரத்தை பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு 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 பிடிப்பு, அந்த பிடிப்பை தான் பகவான் இந்த பாடலில் மெதுவாக பிரித்து காட்டி கொடுக்கறது. இனிமேல் வந்து நாம் தொடர்ந்து அந்த சூத்திரத்தை நாடுவோம். அதை நாம் நாளைக்கு பார்க்குறோம். இதே டைமில் 9:30 உள்ளது 40 நாளைக்கு பார்க்க. அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல. எதோ மம ஆத்மா பவசி த்வமேவ ததோ ந வாச்யம் மம கிஞ்சிதஸ்தி யதா தவேஷ்டம் குரு மாம் ததைவ த்வாம் ஆத்மநாதம் ரமணம் பஜாமீ.